Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama
Krishna, Krishna, Hare ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युदपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थतिपराणि विनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्तान्द्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य
सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम्
वसुदेवसुधम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् आरामम् गुणसञ्जयस्य सदनम् मुख्यम् सदाशयतः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषधम्। ഗോരാഗൗഗദവാഗ്നി സഞ്ജയ ഗണക സംസാരമേകാനിലക സാക്ഷാത് മൂലധനം സഥാം വിജയതേ ശ്രീ പത്മനാഭ പ്രഭു. കെടുമിടറായവെല്ലാം കേശവായെന്ന നാളും കൊടുവിനൈ ചെയ്യും കൂറ്റിൻ തമർകളും കുറുകില്ല. വിടമുടൈ അറവിൽ പള്ളി വിരുമ്പിനാൽ സുരുംഭലക്ഷം തടമുടൈ വയൽ അനന്തപുര നഗരം പുകുതുമിഞ്ചേ. ഇന്ദ്ര പോയി പുകുതിരാകിൽ എഴുമയും ഏതം സാറ കുണ്ടുനേർ മാടമ്മാടേ കുറുന്തുസേർ സെരുന്തി പുണ്ണി മൺകളർപ്പുഴിൽ അനന്തപുര നഗർ മായം നാമം. ഒന്നും ഓർ ആയിരമാം ഉള്ളുവാർക്ക് ഉമ്പർ ഊരേ ഊറും പുൽക്കൊടിയും അദ്ദേ ഉളകെല്ലാം ഉണ്ടുമിഴ്ന്ന സേരും തൻ അനന്തപുരം ചിക്കണപ്പുകുതിരാകിൽ തീരും നോയ് വിണകളെല്ലാം തിന്നം നാമറിയച്ചൊന്നു പേരും ഓരായിരത്തുൾ ഒന്നീ പേശുന്നേ. സർവത്ര പത്മനാഭനാമ സങ്കീർത്തനം. പത്മനാഭ പത്മനാഭ. പൂമണ്ണ് മാതിൽ പൊരുന്തിയ മാർഗൻ പുകഴ്മലിന്ത പാമണ്ണ് മാറൻ അടിപണിന്തുവൻ പൽകലയോർ താമണ്ണവന്തൈ രാമാനുസൻ ചരണാരവിന്ദൻ. നാം മണ്ണിവാഴ നെഞ്ചേ സൊല്ലുവോം അവൻ നാമങ്ങളെ. സർപ്പമണത്തികൾ പൈങ്കടൽ മുന്തൻ പല്ലവമേ വിരളും പാവണമാകിയ പൈന്തുവരാടെ പതിന്ത മരുങ്കഴകും മുപ്പൊരി നൂലോട് മുൻകയിലേന്തിയ മുക്കോൾ തന്നഴകും മുന്നവ തന്തിടും മൊഴികൾ നിറൈന്തിടും മുറുകൽ നിലാവഴകും കർപ്പകമേ വിഴി കരുണ പൊഴിന്തിടും കമലക്കണ്ണഴകും കാരിസുതൻകൾ സൂടിയ മുടിയും കനനർച്ചിതേ മുടിയും എപ്പൊഴുതും യതിരാസൻ വടിവഴകി എൻ ഇതയത്തുളത ഇല്ല എനക്കെതിർ ഇല്ല എനക്കെതിർ ഇല്ലേ എനക്കെതിരേ. പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഹി പ്രതിഗൃഹാതു മാമകം പ്രസാദയതി യസ്സുക്തിഹി സ്വാധീന പ്രതികാംക്ഷതി. ഉപവീതിനം ഊർധ്വപുണ്ഡ്രവന്തം ത്രിജഗത് പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീടേ ശിഖയേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം. ഉണ്ണും സോറു പെറുകും നീർ തിന്നും വെറ്റിലൈ എല്ലാം കണ്ണൻ എമ്പെരുമാൻ എന്തെന്ത് കൺകൾ നീർ മൽകി മണ്ണിനുൾ അവൻ സീർവളം മിക്കവൻ ഊർവിണവി തിന്നം എൻ ഇളമാൻ പുകുമൂർ തിരുക്കോളൂരേ. இன்றெனக்கு உதவாது அகன்ற என் இளமான் இனிப்போய் தென்திசை திலகமணைய திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் சொவ்வாயும் கண்டு நின்று நின்று நெய்யும் நெடுங்கண்கள் பனிநீர் மல்கவே. ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான சாநித்தியம் உண்டு. சரியாக கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல காண கிடைக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள்லையும் நல்லது இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தெய்வீகம் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. தெய்வீகம் இல்லாத ஒரு ஜந்து தெய்வீகம் இல்லாத ஒரு வஸ்து உலகத்துல கிடையாது. நம்ம சனாதனமான தர்மம் அதைத்தான் சொல்றது எல்லாத்திலையும் இருக்கும்படியான தெய்வீக சக்திய அனுபவி. பாம்புக்குள்ளையும் தெய்வீகம் இருக்கு, சிங்கத்துக்குள்ளையும் தெய்வீகம் இருக்கு, முள்ளுச்செடிக்குள்ளையும் தெய்வீகம் இருக்கு, பாம்புடைய விஷத்திற்குள்ளும் தெய்வீகம் இருக்கு. பாம்புடைய விஷத்திலேருந்து இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து எடுக்கிறாளா இல்லையா, அதுல அந்த தெய்வீக சக்தி இல்லை அப்படின்னா விஷத்துக்கான விஷம் முறிவு அதுலேருந்து எடுக்க முடியாது. முள்ளுச்செடி அதுலயும் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு. பிரயோஜனம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. தெய்வ சிருஷ்டியிலே இது வீணான சிருஷ்டி, இது பிரயோஜனம் இல்லாத சிருஷ்டி, யூஸ்லெஸ் நம்ம சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தெய்வத்துக்கு தெரியாது. மனுஷா பண்றதெல்லாம் யூஸ்லெஸ். தெய்வம் பண்றக்கூடிய ஒரு விஷயத்துல, ஒரு காரியத்துல, ஒரு நிகழ்ச்சியில, ஒரு சம்பவத்துல யூஸ்லெஸ் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. நன்னா ஞாபகம், தெய்வீகம் அதாவது அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமரம் நிறைஞ்சதுன்னு சொல்லணும். தெய்வீகம் உலகம் முழுக்க அப்படியே சுத்தின்றே இருக்கு. எத்தனையோ பேர் அனுபவிச்சாச்சு, ஆனா இன்னும் குறையல. இன்னும் நம்ம அனுபவிச்சுருக்கோம், குறைய போறதில்லை. இன்னும் 1000 கோடி வருஷங்கள் ஆனாலும் அது மாற போறதில்லை. ஓசோன் லேயர் ஓட்டை ஆகலாம், இல்லாடி சூரியனுடைய வெப்பம் அதிகமாகலாம், கடல் ஜலம் வத்தி போகலாம், ஆனா அந்த தெய்வீக சக்தின்ற ஒண்ணு மட்டும் ஒரு நாளும் குறையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு திவ்ய தேசங்கள் எங்கெல்லாம் கோவில் சரியா சொல்லுனா, பழைய கோவில்கள், இந்த புதிய கோவில்களை விட்டுடுவோம். பழைய கோவில்கள்லாம் எந்தெந்த இடத்துல சாநித்தியம் பலமா இருக்கோ அந்த இடத்துல கோவிலை ஸ்தாபிதம் பண்ணிருக்கா, இல்லைன்னா அந்த இடத்துல தெய்வம் வந்திருக்கு, அதனால அந்த இடத்துல சாநித்தியம் விருத்தி ஆயிருக்கு. இன்னைக்கு திருவனந்தபுரம் சொல்றோம், ஒரு காலத்துல ஒரு அனந்தன் காடு தானே, ஒரு காடு தானே, இந்த பிரதேசம் முழுக்க காடு தானே, பிரதேசம் முழுக்க காடா இருந்தது. ஆனா துவாரகையிலிருந்து கிருஷ்ணன் ஓடி வந்துட்டான், அனந்தன் காடு அனந்தபுரம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அனந்தன் காடு, காட்டுல என்ன இருக்கும், மரம் செடி கொடி மிருகங்கள் வண்டுகள் இவைதான் இருக்கும். ஆனா அந்த பிரபு வந்துட்டான், அனந்தன் காடு அனந்தபுரம் ஆயிடுச்சு, கூடவே திரு அனந்தபுரம் ஆயிடுச்சு. அது இப்ப 1,00,000 கோடிக்கு பெருமானம் ஆயிடுச்சு. பகவான் வந்ததுனால அந்த இடத்துல சாங்கித்தம் அப்படியே ஒரு கோவில் கட்டியாச்சு. சில இடங்கள்ல பகவானுடைய திவ்யமான சாநித்தியத்தை தேவர்கள் ரிஷிகள்லாம் தியானம் பண்ணி கொண்டு வர, இந்த மாதிரியே உண்டு. மகாத்மாக்கள் தியானம் பண்ணுவா, அந்த இடத்துல தெய்வ சாநித்தியம் தானா வந்து அமைஞ்சிடும். இந்த மாதிரி பலம் உண்டு. அதுபோல தெய்வீகம் நிறைஞ்சிருக்கு. அதுவும் ஆழ்வார்கள் அதை உணர்ந்து அனுபவிச்சு பாடியிருக்கு. அதுதான் திவ்ய பிரபந்தம். அவர்கள் பாடினதுதான் திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்கள், ஒவ்வொன்றும் ஒரு அழகு. அதுல திருக்கோளூர் திவ்ய தேசம், சுவாமி நம்மாழ்வார் தானே தாயாக இருந்து, தானே பெண்ணாக இருந்து, தானே பெருமாளிடத்துல வயப்பட்டு, தானே பெருமாளிடத்துல போயிட்டு, தானே புலம்பும்படியான பாசுரங்கள் சொன்ன ஒரு திவ்ய தேசம் திருக்கோளூர். ரொம்ப அழகா இருக்கும். அந்த திருக்குறுங்குடி எங்கனையோ அன்னை நீர்வாள் என்னை முனிவது நீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்கோளூரை பத்தி ரொம்ப அழகா பார்த்து பாசுரங்கள் ரொம்ப அழகா இருக்கு. இன்று எனக்கு உதவாது அகண்ட என் இளமான் இனி போய். எத்த அம்மா இருக்கு, ஆனா அம்மாவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா அந்த குழந்தையினாலே. ஏன் அப்படின்னா, திருக்கோளூர் வைத்தமானதி 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 புலம்பண்டு ஆத்த விட்டுட்டு போயிட்டாளாம். அம்மாவுக்கு பிரயோஜனம் இருக்கணும் அப்படின்னா அம்மா சொல் பேச்சு கேட்கணும், அம்மாவுக்கு சமாதானம் கொடுக்கணும், அம்மாவுக்கு ஆனந்தம் கொடுக்கணும், அம்மாவுக்கு அவமானம் வரும்படியான காரியங்களை பண்ணப்படாது, இதெல்லாம் தானே. ஆனா அந்த பெண் அப்படி இல்லையா, இன்று எனக்கு உதவாது அகன்ற என் இளமான் இனி போய், என்னுடைய இளமை பொருந்தியதான என் மகள் கிளம்பி போயிட்டா, இன்று எனக்கு உதவாது அகன்ற என் இளமான் இனி போய், தெந்திசை திலகம் மனைய திருக்கோளூர்க்கே சென்று. தென்திசைக்கு திலகம் மாதிரி இருக்கான் திருக்கோளு. ஆழ்வார் சொல்ற தட்சிண தேசத்துக்கு திலகம் போல இருக்கான் திருக்கோளு. தென்திசை திலகம் மனைய திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால், நம் திருமால்னு சொல்லல, தன் திருமாலா. ஏன்னா அவள் திருக்கோளூர் பெருமாளை பார்க்கிற பாவம் வேற, அவ அம்மா பார்க்கிற பாவம் வேற. ரெண்டு பேருக்கும் திருக்கோளூர் பெருமாளை பிடிச்சிருக்கு. ஆனா இவள் அந்த பிரேம வயப்பட்டு பார்க்கிற அந்த பார்வை வேற, அம்மா பார்க்கிற பார்வை வேறையா. அதனால சொல்றா, சென்று தன் திருமால் திருக்கண்களும் செவ்வாயும், தன்னுடைய பெருமாளுடைய திருக்கண்கள் செவ்வாய் கண்டு, தன் திருமால் திருக்கண்களும் செவ்வாயும் கண்டு நின்று நின்று நெய்யும் நெடுங்கண்கள் பணினீய மல்கவே. பெருமாளை பார்த்து அப்படி அழுவாயம் பொண்ணு ஆனந்தத்துல அழுவா, திருப்பியும் துக்கத்துல அழுவா. இவ அழற அழுகு அது ஆனந்தமா துக்கமான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அழறாளாம் பெருமாளை பார்த்த பிறகு ஆனந்த அழுக நியாயம். துக்க அழுக எங்க வந்ததுன்னா, பகவானை பார்த்தவனே நைஷ்ண்டு வந்துட்டியே, என்ன கூட உன் சன்னிதானத்துல ஏத்திட்டியே, எனக்கு கூட கண்களை கொடுத்து அந்த கண்களுக்கு காட்சியை கொடுத்து அந்த கண்களுக்கு உன்னுடையதான ரூபத்தை காட்டி கொடுத்திருக்கியே, இந்த கருணை தாங்களையே நினைச்சு அழறாளா.
அந்த அழுகையில அந்த கண் அழும்பொழுது எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் தெளிவா தெரியாது இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி தண்ணி இப்படி வந்ததுன்னா ஒண்ணும் கிளியரா தெரியாது இல்லையா, அப்படதான் பெருமாள் தெரியலே துக்கம் வரணும். பெருமாளை பார்த்த சந்தோஷத்துல ஆனந்தத்துல கண்ணீர் வழிய அந்த கண்ணீர் பெருமாளை பார்க்க விடாம தடுக்க அச்சோ பெருமாள் தெரியலையே துக்கம் வர ஆனந்தமும் துக்கமும் கலந்து 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 அனுபவிக்கிறாள். என்ன அனுபவம் நமக்கெல்லாம் அப்படி அனுபவம் வந்தா நன்னா இருக்கும், வரணும் வரணும். அதுக்குதான் இவ்வளவு தூரம் சொல்றோம், நமக்கெல்லாம் அது உண்டா அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் வரலையே வரணுமே அப்படின்னு அந்த ஒரு தாபம் வரணும். வரலையே அப்படின்னா உங்களுக்கு குத்தம் சொல்றோம்னு அர்த்தம் இல்லை, அந்த இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு மனசு உண்டு, இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு அழுக உண்டு, இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு வாழ்க்கை உண்டு, இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு வைபவம் உண்டு அப்படின்னு புத்தியில உரைய வைக்கிறதுக்காகத்தான். நின்று நின்று நெய்யும் நெடுங்கண்கள் பனிநீர் மல்கவே இன்றெனக்கு உதவாத அகன்று என் இளமாம் இனிப்போய் அப்படின்னு சொல்ல, அப்படிப்பட்டதான ஒரு திருக்கோவில விட்டு ஒருத்தி கிளம்புவாளா இவ்வளவு தூரம் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னா, ஒரு பாசுரத்துக்காகவா திருக்கோவில் இருக்க வேண்டாமா, கெடுமிடவா இதெல்லாம் ஒரு பாசுரத்துக்காக திருவனந்தபுரத்துல வாழ்ந்துட முடியாதா, தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம் அதுக்காக இருந்துட முடியாதா, நடமியோ நமர்கள் உள்ளீர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு நடமினோ நமர்கள் உள்ளீர்னு ஆழ்வார் சொல்லல, அந்த ஒரு பாசுரத்தை பிடிச்சென்று என் பத்மநாபன் சிரேஷ்டன் இருந்துட முடியாதா, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் மலந்தவிரான் பரன் சென்றுதே திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழனம் வினை ஓயுமே, ஒரு பாசுரத்தை வச்சுட்டே திருப்பதி பெருமாள் சேவிச்சு வந்துடலாம். அது பலமாச்சு, அது ஒரு பரம சுகமாச்சு, எத்தனை ஆனந்தம் எத்தனை விசேஷம். பீஷ்மருடைய சரித்திரம் எனக்கு முழுக்க தெரிகிறதோ இல்லையா, சகசநாமம்னு ரொம்ப பீஷ்மர் தியானம் வந்துடுறதா இல்லையா, அந்த ஒண்ணுத்துக்காகவே பீஷ்மர் படியாது, அதெல்லாம் விட்டுடும். அப்பா பேர் நமக்கு தெரிய வேண்டாம், அம்மா பேர் நமக்கு தெரிய வேண்டாம், அவருடைய பூர்வசம்ம விருத்தாந்தம் தெரிய வேண்டாம், ஒண்ணுமே தெரிய வேண்டாம். இந்த குறுகிய குரு குலத்துக்கு ஆச்சரியமா அவர் தான் மூத்தவர் பாடினார், அதெல்லாம் கூட மறந்துள்ள சகஸ்ரநாமம் சொன்னார், அவ்வளவுதான் பீஷ்ம உவாச்ச அவ்வளவுதான். அது ஒண்ணுத்துக்காக பீஷ்மர் மேல மரியாதை இருக்கலாம் இல்லையா, அதுபோல ஆச்சரியமான திவ்ய தேசம் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்பெஷல் அனுகிரகம், அது ஸ்பெஷல் ஜாக்பாட். இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கு அப்படின்னா விசேஷ அனுகிரகம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, உதயாஸ்தமன பூஜை நம்ம பண்ணா எப்படி நமக்கு ஸ்பெஷல்லா ஒரு தரிசனம் எல்லாம் கொடுக்குறா இல்லையா, பாத்திரத்தை கொண்டாங்கோ இதை தரோம் அதை தரோம், இந்த பாத்திரம் பத்தாது ரெண்டு பாத்திரத்தை கொண்டாங்கோ கேட்டு கேட்டு வாங்கிடும் மத்த நாள்ல போ அப்படின்னு வரட்டுவான். உதயாஸ்தமன பூஜை அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பிடிக்காத ஆட்கார்கள் கூட பாத்திரம் கொண்டு வந்துட்டு வாங்க முன்னாங்க, நீங்க இருங்கோ ஒரு நிமிஷம் இருங்கோ கடை எல்லாம் கைகள்லாம் எடுத்துரும், என்ன பார்த்தாச்சா பிரசாதம் வாங்கிக்கும் பிரசாதம் வாங்கிக்கும் பிரசாதம் வாங்கிக்கும், அங்க அங்க நிக்கிறவாள் பிரசாதம் வாங்கி நம்ம கூட எத்தனை பேர் அத்தனை பேரும் பிரசாதம் வாங்கிட்டு தான் கீழே இருக்குவான். மத்த சமயத்தில் கற்றுக்கிட்டு உதயாஸ்தமன பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணதுனால ஒரு விசேஷம், அதுபோல திருவனந்தபுரத்துல வாழ்க்கை ஒரு விசேஷம். நாங்கெல்லாம் அப்பப்ப வந்துட்டு போற மாதிரி நீங்க உதயாஸ்தமன பூஜை பண்றாலும் நித்தியம், ஏன்னா நித்தியமே பேர் பத்மநாபரை பார்க்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு பாருங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கோ ஒரு நாள் வருவோம் இருக்கிற நாள் வரைக்கும் பார்ப்போம், அவ்வளவு நாங்களும் உதயாஸ்தமன பூஜை பண்ணல, நீங்க எல்லாம் பண்ணிருக்கல, அதனால பத்மநாபர் டெய்லி ஸ்பெஷல். அது எத்தனை வேணா கூட்டம் வரட்டும், எத்தனை வேணா சொத்து பிரச்சனை வரட்டும், எத்தனை வேணா போலீஸ்காரன் உங்களுக்கு பிடிச்சு வச்சிருக்காரு இடத்த, அதனால அதை விட்டுட்டு போகலாமா, அது பரம பாக்யமாச்சு. அதுபோல திருக்கோளூர் அப்படின்ற ஒரு திவ்ய தேச வாழ்க்கைய சாதாரணமா விட்டுட்டு போயிடலாமோ அப்படின்னு தாங்க முடியாம சுவாமி ராமானுஜர் இந்த பெண் பிள்ளைய பார்த்து கேட்டுட்டான், எல்லோருக்கும் புறப்படும் ஊர் உனக்கு புகுமூர், உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னுட்டான். ஆச்சாரிய புருஷா என்ன பண்றா அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடிய தவறுகளை நமக்கு சுட்டி காட்டுறா, எல்லாத்திலையும் நல்லது இருக்கு, நல்லதை விட்டு கெடுதலையே எடுத்து 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 நம்ம பழகிட்டோம், கெடுதலையே பார்த்து பழகிட்டோம், கெடுதலையே வாழ பழகிட்டோம், கெடுதலையே நினைக்க பழகிட்டோம், கெடுதலையே சுவாசிக்க பழகிட்டோம், அதுதான் கஷ்டம். நேத்தி 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 இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லதல்லவா எடுத்துக்கணும், நல்லதை எடுத்துக்கிற அந்த ஒரு ஸ்வபாவம் நமக்கு வரணும். சத்சங்கத்துடைய பிரயோஜனம் சத்குருவுடைய பிரயோஜனம் எதுன்னா, எது நல்லதோ அதை சுவீகரிக்கிறதுக்கு நம்மளை பக்குவப்படுது, அவ்வளவுதான். இதுக்கு மேல மாயா ஜாலம் மந்திர தந்திர வித்தை ஒண்ணு சத்குரு பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்க புத்திய சத்வழி இதை போ இதை பிடிச்சிக்கோ இதை உபயோகப்படுத்திக்கோ இதை அனுபவி அப்படின்னு நல்லதா பொறுக்கி எடுத்து உம்மிடத்த கொடுத்து அதை நீங்க அனுபவிக்க வைக்கிற ஒண்ணுதான் சத்சங்கத்துடைய தர்மம். அதனால சத்சங்கத்துவே ஜீவன் முக்தி, வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டார் ஆதிசங்கர் பகவத் பாத. அவ்வளவு சிரேஷ்டம். அதனால இந்த பெண் பிள்ளை கை நழுவி விடுறாள். சமயத்தை யாராவது ரோட்ல போயிட்டு இருப்பா, அப்படி கர்ச்சி போய் கை நழுவா, ஒரு நிமிஷம் உங்க கர்ச்சி கீழே விழுந்துருத்து அப்படின்னு, தேங்க்ஸ் அப்படின்னு. ஏதோ ஒன்றத்தை கை நழுவி விட்டுட்டு வருவோம், இல்லாட்டி எங்கேயாவது போவோம் உட்காந்துருப்போம், பரச விட்டுட்டு வந்துருவோம், இல்லாட்டி மொபைல் போனை விட்டுடுவோம், எதையோ ஒன்றத்தை விட்டுட்டு வருவோம். உடனே பார்த்தா உங்களோட தானே அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்றவங்க. அது போல ஆத்மா இழக்கடனா திருக்கோடுன்ற ஒரு வஸ்துவ சாதாரண விடுறாள், கை நழுவ விடுறாளா, இருமா இந்தா எங்க கை நழுவிட்டு போறாய், விட்டுட்டு போகாதே அப்படின்னு எடுத்து கொடுக்கிறாராம். எல்லோருக்கும் புகுமோ உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ, நழுவ விட்டுட்டு போறியே, உனக்கு திருக்கோவிலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு தள்ளு தள்ளிட்டு போறியே, தள்ளி விட்டுட்டு போற வஸ்துவா, மறந்து விடுற வஸ்துவா, பரவாயில்ல, தள்ளி விட்டியோ தெரிஞ்சு விட்டியோ மறந்து விட்டியோ, இந்த உன்னோடது, உனக்கு ஒரு அருகதை இருக்கு திருக்கோவிலுக்கு. உங்களுக்கு எல்லாம் திருவனந்தபுரத்து ஒரு அருகதை இருக்கு பாருங்க. இப்ப நாளைக்கு எங்கேயோ வெளியூர்லாம் போயிட்டு வந்தேன், ரெண்டு நாளா கோவில்ல காணும், ஒரு நாலு நாள ஊர்ல காணுமே, உங்களை திருவனந்தபுரத்துல கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கா பாருங்க. எங்களை நாளெல்லாம் வந்தேன்னா எப்ப வந்தேன்னுதான் கேட்டேன். நேற்று கோவிலுக்குள்ள போற ஒருத்தர் அப்புறம் எப்ப திருப்பி ஊருக்கு போறேன்னு எனக்கு அழுகே வந்துருக்கு. எத்தனை நாள் இருக்கு, ரெண்டு வருஷம் காணலாமோ அப்படின்ற, ஒரு மூணு ஆயிரத்தி இருந்தா அப்படின்னு ரம்பவன் எப்ப கிளம்புற, ரம்பவன் எப்ப வந்தே கேள்வி, அதுக்குள்ள மூணு நாள் ஆகும், அதுக்குள்ள ஒருத்தர் கேட்டுடா எப்ப கிளம்புறா போல அப்படின்னு. நான் என்ன பத்தனாவது சொத்த கொள்ளையடிக்கா வந்தேன், பத்தனாவது கொள்ளையடிக்கிறான வந்தேன், பத்தனாவது சொத்த கொள்ளையடிக்க வந்தாலும் போறாவோ அப்படின்னு சொல்லலாம், பத்மநாபனான கொள்ளையடிக்க வந்தேன். ஆனா உங்க அப்படி இல்லை, என்ன நாலு நாள ஊர்ல ஆரோக்கியம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு திருவனந்தபுர வாசிகள் கேட்கும்படியான ஒரு ஸ்திதியில இருக்கிற பெரிய பாக்கியம். இதை நழுவ விட்டுட்டு போகலாமா, சாதாரண கிடைச்சுடுற பாக்கியமா, பெயர்பட்ட பாக்கியம். அந்த மாதிரி கை நழுவதான் சமயத்தை குழந்தைகிட்டதான வஸ்துவை கொடுப்பாரு, கை நழுவி கீழ நம்மளா எடுத்து கொடுப்போங்க. அது போல இவர் திருக்கோளூர் அப்படின்னு ஒரு வஸ்து, அது ஏதோ பொம்மை மாதிரி விட்டுட்டு வேற பொம்மையை எடுத்துக்கலாம்னு நினைச்சுக்கிறாள். சாதாரண குழந்தைகிட்ட பத்து பொம்மை இருக்கணும், அந்த பொம்மை வேணாலும் எடுக்கும், அந்த மாதிரி இல்லையே திவ்யதேசம் விட்டுட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு. இங்கே வெளியூர் போறோம், அழகாடு வெளியிடங்களுக்கு போறோம், சின்ன குழந்தைகள்லாம் ஐஷ்ட்டு வர அப்பா அம்மா, ஒரு குழந்தை பாக்குறது, ஒரு அம்மா அப்பா அழகா அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கித்தரா, ஐஸ்கிரீம் வாங்கித்தரா, அது அம்மா அப்பா அதெல்லாம் உனக்கு வேண்டாம், ஏற்கனவே வயிற்றுல பூச்சி இருக்கு, சான்சஸ் இருக்கு, அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன், ஆத்துக்கு வா போகலாம், தோசை பண்ணி தரேன், இட்லி பண்ணி தரேன். உடனே இந்த குழந்தை பார்த்து இந்த அப்பா அம்மா ரொம்ப கட்டன் ரைட்டா இருக்கா, இந்த அப்பா அம்மாவை தள்ளி அந்த அப்பா அம்மாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தானா முடிவு பண்ண நடக்குமா, நான் நினைக்கிறதா நியாயமா. அதுபோல திருக்கோளுன்ற ஒரு பரம விஷயத்தை இது எனக்கு வேண்டாம் விட்டுட்டு நான் வேற எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. எனக்கு திருவனந்தபுரம் வேண்டாம் அப்படின்னு நீங்க தள்ளப்படாது. தள்ளினா நியாயம் இல்லை, தள்ளினா அது மகாபாதகம், பஞ்சமகா பாதகத்தோட பிரிச்சு. எனக்கு திருவனந்தபுரம் வேண்டாம் மறந்தும் சொப்பனத்துல கூட சொல்லிடப்படாது, எனக்கு திருவனந்தபுரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடப்படாது. எனக்கு திருவனந்தபுரம் வேணுமானு சொல்ல எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்கிறது, கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் சத்மன, அதெல்லாம் இல்ல சும்மா இரு 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 அப்படின்னு விளையாட்டு காட்டின் இருக்கா. அதனால வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரப்படாது. இந்த பெண் பிள்ள ஆச்சரியமா அவர்களோட ஆளா நழுவி விடுறாளே அப்படின்னு, புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னு கேட்க பெண் பிள்ள உடனே தன் தரப்பு நியாயத்தெல்லாம் எடுத்து வைக்கிறான். இதனாலதான் நான் போறேன், இதனாலதான் நான் போறேன், இதனாலதான் நான் போறேன். அவ சாதாரணமா இந்த ஊர்ல இருந்தேன், எனக்கு பொழப்பு நடக்குது, அதனால போறேன் சொல்லியிருந்தாங்க. இது பெரிய விஷயமா, இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா உபன்யாசம் பண்ண வேண்டாம். அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள், இந்தந்த காரணங்கள்னால எனக்கு தகுதி இல்லை, அதனால அடியாள் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் ஆச்சரியம், எனக்கு உடம்பு முடியல, இந்த ஊர்ல ஆள் யாரும் இல்லை, மனுஷன் யாரும் ஒழுங்கா இல்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு திருக்கோளை விட்டுட்டு போகலாமே, நம்ம ஊரை விட்டு போறோம்னா பல காரணங்கள் சொல்லுவோமே, அந்த காரணங்கள் எதுவுமே சொல்ல, நான் தண்டம் அதனாலே கிளம்புறேன். ஊரோட்டு ஏண்டி கிளம்புறேன்னா அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னு சொல்லி தன்னுடையதான தாழ்ந்த நிலைமைய அவரிடத்துல சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்க. அது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவள் பார்த்த வைபவங்கள், அவள் ரசிச்ச வைபவங்கள், அவள் கேட்ட விஷயங்கள்ல அவள் யோசிச்ச விதம், அதை விட நம்ம மறந்து போன விதம், மகாத்மாக்கள் பக்தர்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை, அவளுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்றான் நம்ம பார்க்காத ஒரு மெத்தட பெண் பிள்ளை பார்க்கிறோம். நம்ம எல்லாம் பாகவதம் வாசிக்கிறோம், பாகவதம் கேட்கிறோம், அதுல இருந்து பாடம் எடுத்து இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இன்னி வரைக்கும் யாரும் பாகவதத்தை கொண்டு வாழ்க்கை ஹேண்டில் பண்ண மாட்டேங்க. வாழ்க்கையை தனியா, பாகவதம் தனியா, கிட்டது மெட்டீரியல் வேர்ல்டு, இது ஆத்மீக வேர்ல்டு, இது தனி அது தனி, பாகவத சப்தாசம் தனி, பாராயணம் தனி, உபன்யாசம் தனி, பிரசாதம் தனி, இது சத்திரம் தனி, இது தனி, நிறைய எல்லாம் பிரிச்சாச்சு. வாழ்க்கையோட இரண்டரை கலந்த ஒரு விஷயத்தை தனித்தனியா பிரிச்சாச்சு. ஏழு நாள்ல மரணம் அப்படின்னு பரிசுத்துக்கு சொல்லிட்டா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளும் அப்படின்னு விட்டானா, அது எத்தனை மாசம், நாலு மாசம், ரெண்டு மாசம், ஒரு மாசம், பத்து நாள் அப்படின்னா சரி, அதுக்குள்ள எத்தனை தர முடியுமோ அவ்வளவு பாகவதம் கேட்கறோம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய கர்மம். பாவம் சின்ன வயசு, அதுக்கு அவர்கள் கஷ்டம் வந்திருக்க வேண்டாம், அது வந்து விடுத்தான், இது வந்து விடுத்தான், இன்னும் ரெண்டு மூணு மாசம் தள்ளினா பெரிய விஷயம். இதையே ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிவி காரனே பரவாயில்ல, டிவி காரம் பரவாயில்ல, நம்ம ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு அதையே ரீவெண்ட் பண்ணி ரீவெண்ட் பண்ணி ரீவெண்ட் பண்ணி ரீவெண்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கான். நீங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா நீங்க தெருத்தெருவா, வீடு வீடா, பொங்கோனா, எங்கெல்லாம் முடியுமோ பிரச்சாரம். அவளுக்கு அவன் முடியும் இல்லையா, அவளுக்கு எப்படி முடியலையா, இது சாப்பிடப்படாதுன்றாளா, அது நடக்க முடியாதுன்றாளா, என்னெல்லாமோ எத்தனை தூரம் கெட்ட விஷயங்கள் அப்படி படப்பின்றிருக்கோம் பாருங்க. பாகவதம் ராமாயணத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், மகாத்மாக்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துல அவ எப்படி பகவத் அனுகிரகமா எடுத்துண்டா, பகவத் அனுகிரகமா எடுத்துக்க, நல்லதோ கெட்டதோ, விபத சந்துனக சஸ்வதி தத்ர தத்ர ஜெகத்குரு, அவ எப்படி எடுத்துண்டா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் கவனிக்கணும். அதை விட்டுட்டு வேற எதெல்லாமோ படிச்சுட்டு இருக்கோம் பாகவதத்திலையும் ராமாயணத்திலையும். நம்ம என்ன சாரத்தை கிரகிக்கணுமோ அதை புத்துவம் சாரத்தல்லவா கிரகிக்கணும், சாரததான கிரகிக்கணும். பரிசுத்த மகாராஜன் பகவத் விஷயத்தை சந்தேகம் கேட்டான் சுகபிரமதிகிட்ட. அப்புறம் நீங்க என்னெல்லாம் படிச்சீர்கள் சொல்லுங்க, நீ யார் யார்கிட்ட என்னெல்லாம் தெரிஞ்சுக்கள் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு ஒரு பகவத 18,000 ஸ்லோகம் தெரியுமோ, 18 புராணம் நீங்க கத்துருக்கா, மகாபாரதம் 1,50,000 ஸ்லோகம் தெரியுமா, மகாபாரதம் உங்க அப்பா இருக்கும், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்து, இப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா பரிசுத்த இதெல்லாம் தள்ளிட்டான். அவர் தன் வாழ்க்கைக்கு முக்தி அடையத்துக்கு என்ன உண்டோ அதை மட்டும் கேட்டுட்டு இருந்தான். சத்குரு இருக்கா, மகாத்மாக்கள் சொல்றதுக்கு, ஆனா நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு இருக்கு, எதுன்னு இருக்கு. பாகவத வாசிக்கலாம், வேகமா வாசிக்கிறாளா, பொறுமையா வாசிக்கிறாளா, ராகமா வாசிக்கிறாளா, ராகம் இல்லாம வாசிக்கிறாளா, எத்தனை வருஷம் வாசிக்கா, இதெல்லாம் கேட்போம். கடைசியில் அவ வாசிக்க பாகவத்தை கேட்கறதே கிடையாது. அவ சொல்ற சுகபிரம வாசு மறந்து போயாச்சு, கோபிகா ஊச்சுக்கு மறந்து போச்சு, எல்லாம் ஓரம் தள்ளியாச்சு. சாரம் எப்படி எல்லாம் அசாரத்தில் சுத்தின் இருக்கோம் பாருங்க. பாகவத விஷயத்த கூட அசாரத்தான் சுத்திட்டு இருக்கும், இப்ப பாகவதம் இல்ல, இப்ப பாகவத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அத்தனை வருஷமா பாகவதம் வாசிட்டு இருக்கா, இந்த ஆத்தம் வாசிக்கிறாளா, அவாத்துல முடியுமா, காதல டிஃபன் கூட்டா, மத்தியானம் நினைச்சு உண்டா, அவ ரெண்டு பேரும் வேலைக்கு போறாளா, அவ ஒருத்தர் தான் ஆத்துல இருக்காளா, எல்லாம் பாகவத சம்பந்தப்பட்ட நடக்கிற இடத்துல கூட அவாத்துல இதெல்லாம் இருக்கு. அவாத்துல எத்தனை பேர் வந்துட்டு போறா, அவாத்துல லைட் எப்படி இருக்கு, ஃபேன் எப்படி இருக்கு, என்ன அவசியம் இருக்கு. பகவான் ஒன்னல்லவா சுவீகரிக்கணும், பூரணமா சுவீகரிக்கணும். பெண் பிள்ளை அது அழகா பார்த்து கவனிக்கிறான். உங்க சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய பயங்கரமான சம்பவங்கள், ஆனா அதே சம்பவங்கள் மகாத்மாக்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அவ அதை எதிர்கொண்ட விதம். இப்ப நமக்கே கம்சன் பாசா இருந்து நீ போய் கிருஷ்ணனை கூண்டுவானா, நமக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி, அப்புறம் ஆத்தம் அவன் பாட்டுக்கு அனுப்ப போய் கிருஷ்ணனை கூண்டு வர சொல்றான், இவன் பாட்டு கொண்டு போறான், நாளைக்கு ஊர் முழுக்க எனக்கு ஃபுல்லா போறேன், தேவையா எனக்கு இத்தனையும் பேசுவோம். ஆனா அக்ரூர் பேஷண்ட் வரையணும், கண்ணன் தானே போகணும். நம்ம பார்க்கிற விதம் எப்படி, அக்ரூர் பார்த்த விதம் அப்படி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துரியோதன அவ்வளவு கேவலப்படுத்தான் மித்திரர் அவ்வளவு பெரிய சபையில. உடனே நம்ம நமக்கு அகம்பாவம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நீ என்னிடத்துல வந்து சத்தம் போடுறியா துரியோதனா, கண்ணனே எங்க இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் தெரியுமா, ஏதோ போனா போறது உனக்காக நான் வேலை பண்ணுற நினைச்சு இருக்காத, உட சித்தப்பானு பெரிய நீண்ட கதையெல்லாம் சொல்லிட்டு நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, நீ என்ன பார்த்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, நாட்டில் நரம்பு இல்லையா, ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும். வித்ரக்கு அந்த அகம்பாவில் ஓரத்துல வச்சு விட்டாரு, சரிப்பா அவ்வளவுதான், ஓரத்துல வில்லையும் வச்சா அகம்பாவத்தையும் வச்சா கிளம்பி சேத்ராரம் போயிட்டார். அப்பா பரம பாக்யம், நம்மளா இருந்தா ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு மாசம் உட்காந்து அழுதுண்டு புலம்பிண்டு எல்லார்கிட்டையும் நியாயம் கேட்டு திருதாச உட்காந்து கேட்டுருக்கேன், உன் புள்ள இப்படி பேசுறானே, உனக்கு புத்தி இருக்கா, அவனுக்கு மந்திரி தானே அத்தை, அவர் மகா மந்திரி தானே, எனக்கு ஒரு மரியாதை கிடையாதா, இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சது என்ன, என்னதான் கிடைச்சு தொலைச்சது, உங்களை நம்பி நான் மோசமா போனேனே, என்ன உங்க வந்து என் புத்தியை சிரிப்பால் அடிக்கணும், என்னெல்லாம் உண்டு அத்தனையும் பேசும். இதுல எல்லாம் ஓரம் வச்சார், வில்லையும் ஓரம் வச்சார், அப்பாட பாரதேசம் முழுக்க கஷேத்ராரணம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, இவ்வளவு கேவலப்படுத்தின துரியோதனன் மறந்தும் என்ன யுத்தம் பண்ண வான் கூப்பிட மாட்டான், பகவான் எனக்கு ரிலீஃப் கொடுத்துதான் கிளம்பிட்டார். இதுதான் மகாத்மாக்கள் வாழ்க்கையை அணுகிற முறை. புரிஞ்சுக்கோங்க. பாகவதம் ராமாயணம்ன்றது வாழ்க்கையுடைய யதார்த்தத்துக்கான விஷயம். யதார்த்தத்தை விட்டுட்டோ இல்ல, அது யதார்த்தத்தை விட்ட விஷயம் இல்லை. அசாமில உபாத்யானம், துருவ சரித்திரம், பிரகல்லாதனுடைய வைபவம் எல்லாமே, பிரகல்லாத மாதிரி நமக்கு யாராவது கண்ணாவினா அப்படி கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தா ஒண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருந்தோம், இல்லாட்டி பத்து பேர்கிட்ட புலம்பி உச்சு உச்சு அம்மா உச்சுச்சோ பாவம் வீடு வாங்கிட்டு இருப்போம். பிரகல்லாத ரெண்டுமே பண்ணல, நாராயண 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 நாராயண. வாழ்க்கையை பார்க்கிற முறைய மாத்திக்கோங்கோ. நீங்க யாராவானா இருங்கோ, எதுவா வேணா இருங்கோ, எவ்வளவு வேணா படிச்சிருங்கோ, உடம்பு முழுக்க வியாதி இருக்கணும், என்ன வேணா உங்க பார்வை மாறணும், வேற வழியே கிடையாது. பார்வை கோளாறு, சரியா சொல்லணும்னா பார்வை கோளாறு. இதுதான் திவ்ய திருஷ்டி. கருவிலே திருவிழாதின்ற ஆழ்வா, தப்பு தப்பாவே பாக்குறீங்களே, எல்லாத்தையும் தப்பா பாக்குறீங்களே, எல்லாரையும் தப்பா பாக்குறீங்களே, பகவத் அனுகிரகத்தை கூட தப்பா பார்க்கணும், அதான் கஷ்டம். பகவான் ஒவ்வொரு விதமான மக்கள் அனுகிரகம் பண்றான், ஆனா அதை கூட தப்பாவே பாக்குறோம். யாரா நோய் வாய்ப்பட்டவா இருக்கா, அவளை பாத்துக்கணும்னா அவ்வளவு உடம்பு களைச்சு போச்சு, புத்தி களைச்சு போச்சுன்றோம். அதே கதையில கேட்போம், பரம உபகாரம் பண்ணா அப்படி பார்த்து பார்த்து கெங்கிரியமன் ஆஹா அப்படின்னு, அப்ப மட்டும் கையை கூப்பிடுவோம். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் யாருக்கா உடம்பு முடியலையா, பீஷ்மருக்கு கைங்கரியம் பண்ற நினைச்சுக்கோங்க. முடியாதம் எத்பாவம் தத்பவதி, எது நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். வயசான அம்மாவும் முடியாம இருக்கல யசோதை கைங்கரியம் பண்ண நினைச்சுக்கோங்க, என்ன தவம் செய்தனை யசோதா, அவ்வளவுதான். வயசான தாத்தா பாட்டி இருக்காள், பீஷ்மன் நினைச்சுக்கோங்க, வித்ரன் நினைச்சுக்கோங்க, எத்தனையோ மகாத்மாக்கள் இருக்காள், உடம்பே முடியாம இருந்தார், மாரணேரி நம்பி படுத்த படுக்கையா தான் இருந்தா. பெரிய நம்பிகள் மாரணேரி நம்பிக்கை பண்ணாம நம்ம நினைச்சுட்டு பண்ணோம்னா நிஜமாவே அந்த நோய்வாய்ப்பட்டவா மூலமா கூட நமக்கு பகவத் அனுகிரகம் பூரணமா கிடைக்கும். நன்னா புரிஞ்சுக்கோங்க, பகவத் அனுகிரகம்னா பகவான் பிரத்யட்சமா வந்து சங்கு சக்கரம்லாம் கையில வச்சிருந்து துருவனுக்கு சொன்ன மாதிரி, துருவா உன் பக்தி நான் மீனி செலுத்தி விட்டேன், உனக்கு என்ன வேண்டும் வரம் தருகிறேன் கேளப்பா அப்படின்னு சொல்ல அவன் பேச முடியாத உடனே சங்கிறது தடவினா தான் அனுகிரகம்னு இல்ல, அதுவும் அனுகிரகம். அதுக்கு அந்த அளவுக்கு வரணமே, அந்த அளவுக்கு வந்தேன்னா தெய்வம் நின்றுட்டு பேசும், அது மறைமுகமா பேசுறதே உதாசீனம் இருக்கணும். அப்ப எந்த முகத்தை வச்சு தெய்வம் நம்ம முன்னாடி வரணும் எதிர்பார்க்க முடியும், எந்த முகத்தை வச்சு தெய்வம் வந்து நிற்கும். நம்மளையே ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு இருக்கா, அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, சொல் பேச்சு கேட்கலன்னா அவ முன்னாடி நின்று முகத்தை காட்டுவோமா, அதையும் தாண்டி பத்தினா நமக்கு காட்டிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க, இத்தனையும் தாண்டி காட்டிட்டு இருக்காரு பிரபு. அதனால அவர் மறைமுகமா நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா வாங்கிக்கணும், அதை அப்படியே அனுபவிக்கணும். பகவான் எல்லாம் கிருபை பண்றான், அதுலயே தலைக்கு தலைக்கு ஓ அனுகிரகத்தெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிறேன், சரி வரேன் அப்படின்னு வந்துடுவோம். தேவகி ஆறு குழந்தைய இழந்துட்டா, ஆனா பகவத் அனுகிரகத்தை புரிஞ்சுட்டா, பொறுக்க முடியல, ஏழாவது கர்ப்பத்தை இருந்த குழந்தைய கொண்டு போய் அவசரமா ரோகிணி கர்ப்பத்தை திணிச்சுட்டு ஓடி வந்துட்டான் கிருஷ்ணன். ஏன்னா எவ்வளவு அழகா அனுகிரகத்தை புரிஞ்சுட்டா, எத்தனை அழகா வாழ்க்கை யதார்த்தமா ஏத்துட்டா, கம்சன் மூலமா நான் பண்ற அனுகிரகத்தை புரிஞ்சுட்டா, கம்சன் மூலமா நன்னா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனு கிரகம் தேவகிக்கு கம்சன் வழியா வந்தது, வசுதேவ வழியா இல்ல, இல்லாட்டி தேவகியோட அப்பா அம்மா வழியா வரல, மகா பாபி அவளை படாத பாடுபடுத்துற கம்சன் வழியாதான் கிருஷ்ண அனுகிரகம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அனுகிரகம்னா அது அழகா பழம் மாதிரி சம்மன் அழகா பழுத்து அப்படி ஒரு ஜூஸ் மாதிரி புழிஞ்சு இருந்தா அப்படி இல்லை, சக்கப்பழம் மாதிரி மேல அப்படியே பயங்கரமா இருக்கும், உள்ளுக்குள்ள ரகசியமா அந்த அனுகிரகம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. கம்சன்ற ஒரு சக்கப்பழத்துக்குள்ள கிருஷ்ண அனுகிரகம்னு ஒரு சக்கச்சொலை ஒழிஞ்சுட்டு இருந்தது, எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தா ஒரே ஒரு பழம் தான். தேவகிக்கு ஒரே ஒரு பிரச்சனை கம்சன் மட்டும்தான், அதாவது ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு சக்கப்பழம் தான், உள்ளுக்கு எத்தனை சொல்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்சன்ற பிரச்சனைக்குள்ள கொச்ச 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 கொச்சனு ஒரு கிருஷ்ணாலயம் மாத்தி 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 எடுத்து சொல்ல சொல்லையா சாப்பிட்டுட்டே இருந்தான். வாழ்க்கைய பாக்கிற முறைய மாத்திக்கோங்கோ. பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் உபநிஷதம் வேதம் இவ்வளவுதான் சொல்றது. திவ்ய பிரபந்தத்திலேருந்து திருமூல திருமந்திரத்திலேருந்து நாயன்மார்கள்லேருந்து நாராயண பட்டத்திரியிலேருந்து சுவாதி திருநாள்லேருந்து தியாகராஜர்லேருந்து பத்ராச்சல ராமதாசர்லேருந்து சன் துக்காராம்லேருந்து எத்தனை விதமான பாஷைகள்ல எத்தனை விதமான சனாதனமான தர்மத்தின் விஷயங்கள் உண்டோ அத்தனையும் இது ஒன்னத்தான் சொல்ற. நீ மாறு, உன் பாக்குற பார்வைய மாத்திக்கோ, எல்லாம் சரியாத்தான் இருக்கு, எல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கு, எல்லாம் ஜோராத்தான் இருக்கு, நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லை, நீ மாறு நீ மாறு நீ மாறு, நீ சரியாகு நீ சரியாகு நீ சரியாகு. நம்ம சொல்ல நீ சரியாகு முதல்ல அப்படின்னு சொல்லு, வேணும் நம்மள சொல்ல நீ சரியாகு, நானேதான் ஆயிடுங்க, நீ மாறு நீ மாறு நீ மாறு, எல்லாம் மாறும், எல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு, வெள்ள எங்கேயும் தேட வேண்டாம். பெண்களை அந்த விஷயங்களை பார்த்துட்டு அதை அழகா பேசலாம். ஆச்சரியமான வைபவம். பெண்கள் ரகசியம் அத்தனை சிரேஷ்டம். ஒவ்வொரு வாக்கியமே அனந்தபுரம் துக்கேனோ ஆளவந்தாரை போல, இந்த வாக்கியத்திலே பார்க்கலாம். ஆளவந்தார் திருவனந்தபுரத்துக்கு வந்தார் அப்படின்னா அரையர் சேவை நடக்கிற சமயத்தை நடமினோ நமர்கள் உள்ளே நடமினோ நமர்கள் உள்ளே நடமினோ நமர்கள் இதையே சொன்னார். நம்மளா இருந்த ஆழ்வார் அடுத்த வார்த்தை மறந்து விட்டார் போல. அரையர் அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா, என்னமோ தெரியல, ஆட்ல டென்ஷன் போல இருக்கு, ஆட்ல பிரச்சனை போல இருக்கு, நடமினோ நமர்கள் இதையே புலம்பின் இருக்காரு. ஆளவந்தார் பார்த்தார், பத்மநாபன் கூப்பிடுறான் பார்வை. ஒரே சம்பவம் நதுனாவே பிராக்டிக்கலா உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கணும். ஏதாவது ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கை நடக்கணும், இல்லாடி ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு டக்கு நீங்க பதில் அப்ப மாட்டுவேன் கரெக்டா. அது இந்த பார்வை மாறணுன்றதுக்காக சொல்றேன். ஆள வந்தா பத்மநாபன் கட்டளை கொடுக்குறேன், கூப்பிடுறான். ஆழ்வார் சொல்றா, நம்ம ஆழ்வார் என்ன திருவனந்தபுரம் போக சொல்றா, நடமினோம் நமர்கள் உள்ளே கிளம்பிட்டார். சத்தியம் அதுதான். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போல, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டாவனை போல. ஆச்சாரியன் அவள்லாம் அனுபவிக்கிறார், என்ன விட்டுட்டு போயிட்டா நடக்காச்சு, நான் ஆசாரிய பிரிஞ்சு விட்டேன்னு தனிப்பு வந்து அழகா ஓடி வந்துட்டார். ஆச்சாரிய கிருபா கிடைச்சு விடுத்து. ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போல, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. அமுதனார் ரொம்ப மோசம் முதல்ல இருந்தார், ராமானுஜரையே திட்டின் இருந்தார், அதுக்கப்புறம் நல்வழிப்பட்டார், அதுக்கப்புறம் ராமானுஜரை பத்தி பாசனம் எழுதினார், ராமானுஜர் இதெல்லாம் எழுதாதுன்னு கிழிச்சு போட்டார். உடனே என்னோட கவித்துவம் அவருக்கு பிடிக்கல போல இருக்கு, நான் நல்லா பாட்டு எழுதினேன் அவருக்கு என்னமோ பிடிக்கல, கொஞ்சம் ராமானுஜர் கொஞ்சம் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிற, அவரை பத்தி நல்லா நாலு பாட்டு உட்காந்து கேட்கணும், நீங்க வேணா கேளு, நான் உட்காந்து சொல்றேன் நீ கேளு, நாலு பாட்டு எப்படி இருக்கு நீ சொல்லு, பத்து பேர் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அமுதனார் பார்த்தா அந்த நாலு பாட்டு அப்படியே கிழிச்சு போட்டா, திரும்பி ராமானுஜர் தியானம் பண்ணா ராமானுஜர் நூற்றாண்டாய் சொன்னார், இன்னி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஒரு குரு திட்டுறாரு, குரு நம்மளை அசிங்கப்படுத்துறாரு, குரு நம்மளை கேவலப்படுத்துறாரு, குரு நம்மளை அவமரியாதைப்படுத்துறாரு, குரு நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னா அப்ப நம்மளுடைய பாதை சரியா வரணும்னு அர்த்தம். நினச்சா பேசுற குரு மூடாஃப் அப்படின்னு, குருக்கு நீ மூடு சரியில்லை, என்ன கஷ்டம், அப்படின்னா அவன் நித்தியம் போய் பார்த்துட்டு இருக்கும், மூடு ஆஃப் ஆகுமா, அப்படின்னா அவனை பார்த்து மூடு ஆஃப் ஆயிருக்குன்னா அவன் பத்மநாபனை பார்க்கலேன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பார்க்க வேண்டிய முறை மாறும். அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போல, அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போல. ராவணன் கெட்டவன் கேட்க மாட்டான், இருந்தாலும் தான் அவனுக்கு நன்மையை சொல்லணும், என் மனோதர்மம் அது சொல்லுவேன்னு சொல்லிட்டானே மல்யவான், அதுபோல இருக்க வேண்டாமா. அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே. அடுத்த வாக்கியம், கல்வனிவன் என்றேனோ லோக குருவை போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. அப்புறம் சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போல, சூழறவு கொண்டேனோ திருக்கோட்டியூர் நம்பியை போல. அப்புறம் உயிராய பெற்றேனோ ஊமையை போல, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூரார் போலே. வாழ்க்கைய பார்க்க வேண்டிய முறை மாறணும், அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உடம்பை வெறுத்தேனோ திருநறையூரார் போலே. பெண்கள் ரொம்ப அழகா மகாத்மாக்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அந்த அனுபவத்தை கொண்டு, தான் அதுபோல பக்குவம் இல்லாதவள், நான் பக்குவப்படலை அப்படின்றார். ரொம்ப அழகவள். அவள் திருக்கோள் விட்டு போறது இவ்வளவு காரணங்கள் சொன்னால், அவள் சொல்லக்கூடிய ஒரே ரகசியம் என்னன்னா, நான் பக்குவப்படல சுவாமி, எனக்கு இன்னும் பக்குவம் வரல அப்படின்னு சொல்லி, தான் பக்குவம் இல்லை அப்படின்ற அழகா சொல்றான். உடம்பை வெறுத்தேனோ திருநறையூரார் போல, என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே. அடுத்த வாக்கியம், என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே. உபரிசரவசு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான், தர்மாத்மா. தர்மாத்மா அப்படின்னா தர்மம் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி நடக்கலாம். தர்மம் பலவிதம், நம்ம ராஜ தர்மம் என்ன உண்டோ, எந்தெந்த சமயங்கள்ல எந்தெந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் சாமானிய தர்மத்தை அனுஷ்டிக்கப்படாது, எல்லா இடங்கள்லயுமே விசேஷ தர்மத்தை அனுஷ்டிக்கப்படாது, எல்லா தர்மங்கள் எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் ஆபத் தர்மத்தை அனுஷ்டிக்கப்படாது. நன்னா ஞாபகம், இப்போ ஆம்புலன்ஸ் போறது, உள்ள பேஷண்ட் இருக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கானா, அப்ப அவன் சைலண்டா போட்டு சிக்னல் எல்லாம் தாண்டிட்டு யாருக்கும் நிக்காம போகலாம். பல சந்தர்ப்பங்கள்ல பாக்கலாம், அந்த ஆம்புலன்ஸ்காரர் பாம்பே மெட்ராஸ்ல இங்கெல்லாம் நான் பார்த்தது இல்லை, உள்ள ஆளே இருக்க மாட்டான், அவன் வேகமா போறத சைலண்டா போட்டு பாவம் 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 போயிட்டு இருக்கான், அப்புறம் பிடிச்சி வாங்குவான் போலீஸ்காரன். அது அது தர்மம் இல்லை, ஆபத் தர்மம். ஒருத்தர் விசு போராடிட்டு எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்கான். அதனால சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஆபத் தர்மம், பாகவத தர்மம் நிறைய உண்டு. தர்மம் பலவிதம், அதாவது பேர் சனாதனமான தர்மம்னு பேர். இது பேர் மதமே கிடையாது. அப்படியே சொன்னாலும் இது வைதீக மதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்து மதம்ன்ற பேரே கிடையாது, சனாதனமான தர்மம் வைதீக மதம் அப்படிதான் சொல்லுவோம். எந்தெந்த காலத்துல எந்தெந்த விதமான தர்மத்தை அனுஷ்டிக்கணுமோ அந்தந்த தர்மத்தை அந்தந்த காலத்துல அனுஷ்டிக்கணும். அழகா கல்யாணம் எல்லாம் ஆக வரப்போறது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி முகூர்த்தம் பார்ப்போம், நாள் கிழமை எல்லாம் பார்ப்போம். இந்த நேரத்துக்கு சரி எப்படி கிளம்பலாம், யாத்திரா தானே, யாரோ ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா, அப்படி இழுத்துன்னு இருக்கா அப்படின்னு இப்ப ஆகு காலம் ஆகண்ட இப்ப கிளம்பப்படாது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்ல நேரம் வரட்டும், அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு அவன் மேலூர் போயிடுவா. ஆபத்தர்மம் அப்ப உட்காந்து முகூர்த்த நேரம், இது முகூர்த்த சமயம் இல்லை, ராகு காலம், நிமகண்டம், எந்த சமயத்துல எந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் அணுகணும்னு ஒரு முறை இருக்கு. அணுகணும்னு ஒரு முறை இருக்கு. மார்கழி மாசம் விடியற் காலம் பெரிய கோலம் போட்டா நல்லது, இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மார்கழி மாசம் பணி எனக்கு ஒத்துக்காதுன்னு அர்த்தராத்திரியே கோலம் போட்டா, முன்னாடி நாள் ராத்திரி 9:30 மணிக்கே கோலம் போட்டா அது அதர்மம், அது தர்மத்துல சேர்த்து கிடையாது. ஏன்னா பாம்பே சென்னையில நான் பாத்துக்கேன், திருவனந்தபுரத்துக்கு நான் பார்த்தது இல்லை, அப்போறவா உண்டாலே எனக்கு தெரியாது. திருவனந்தபுரத்துல பணியே முதல்ல கிடையாது, இங்கெல்லாம் பெரிய ஒரு மார்கழி மாசம் அப்படி மஞ்சு விழறதெல்லாம் இங்க சொல்றதோடு தெரியும். அதெல்லாம் கொண்டு போய் பாம்பேலயே மெட்ராஸ்லயே உட்காரு, இல்லாட்டி பிருந்தாவனத்தில் உட்காரத்து திருவனந்தபுரம் இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும் அந்த பணி விழறது. அதனால எந்தெந்த தர்மத்தை எந்தெந்த காலங்கள்ல எவ்வளவு தூரம் அனுஷ்டிக்கணும்னு இருக்கு. ஒரு மகாத்மா திருப்பதியில சுவாமி புஷ்கரன்ல உட்கார்ந்து அழகா நித்திய கர்மானுஷ்டம் பண்ணிட்டு இருக்கார், கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு பெரிய பாகவதோத்தமர் வந்துட்டார், இந்த அனுஷ்டானம் பண்றதை விட்டுட்டு ஒவ்வொரு பேர் நமஸ்காரம் பண்ணிட்டார், சேவிச்சுட்டார். இந்த பாகவதோத்தமர் நிறைய வருஷம் இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டு பாகவதர் கிடைக்கிறது துர்லபம், அனுஷ்டானம் இப்பதான் சாயங்காலம் பண்ணிடுவேன், பிராயச்சித்தம் பண்ணிடுவேன், பாகவதர் கிடைக்கிறது துர்லபம், அதனாலே தப்பில்லைன்னு அசந்து போனார். அதுக்காக நம்ம டிவி பாக்குறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, பிராயச்சித்த அர்க்கியம்னு ஒண்ணு வச்சிருக்கா, என்னைக்காவது தப்பி போச்சுனா நித்தியம் தப்பி போயே பிராயச்சித்தம் பண்றதுன்னா அது பிராயச்சித்தமே கிடையாது. ஒரு இடத்துல ரொம்ப அழகா நிறைய இடங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கலாம், பிராயச்சித்தம் அப்படின்னா அகஸ்மாத்தா தப்பி போயிடுதான், பரவாயில்ல சாத்தி சாய்த்து பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராத்திரி 9:00 பன்னெண்டு அதுக்கு ஒரே நாளைக்கு சேர்த்து முன்னாடி நான் சேர்த்து பிராயச்சித்தம் பண்ணிடலாமே ஒரே அடியா சேர்த்து. ஒரு இடத்துல ரொம்ப அழகா இந்த பெரிய நம்பிகள் சொல்ற கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல என்ற வாக்கியிருக்கும் போது பெரிய நம்பிகள் சொல்ற ஆழ்வார் சொன்னதெல்லாம் என்ன வெறும் ஓசதானான்னு சொல்லிட்டு ஆளிட்டு அந்தி தொழவோ அப்படின்ற என்னமோ யாரையோ வச்சு இவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுமோன்ற ராமானுஜர் எப்படி இருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மத்தியானிக்கு மட்டும் எனக்கு பதில நீங்க பண்ணிடுங்க, உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நான் கொடுத்துடுறேன், எனக்கு பதில மத்தியானிக்கு அருகியத்தை நீங்க விட்டுட்டா தேவலை அப்படின்னு ஆளிட்டு அந்தி தேவா மாதிரி நடக்குமா? இவரை விட்டுட்டு நான் பண்ணாம வேற யாரோ பண்ண சொல்லிட்டு எப்படி இருக்குன்னா, எனக்கு பதில ஒரு ஆள் அப்பாயின் பண்ணி எனக்கு பதில நீங்க சந்தியானந்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கல சாஸ்திரத்துல, கொடுத்துருந்தா அதுக்குனே ஒரு பிராமண கூட தனியா இருக்கும். இவாத்த 5:00 5:30 இவாத்த அர்க்கியம் பண்ணா 5:30 5:30 அவாத்துல 5:30 6:30 அவாத்துல இப்படியே காலம் கிடைச்சிருவா பிராமணா. பெரிய கஷ்டம், ரொம்ப சிரமம் இருக்கு. அதனால எந்தெந்த விஷயங்களை எவ்வளவு தூரம் பண்ண நம்ம அப்படின்னு இருக்கு. அந்த தர்மம் எல்லாம் தெரிஞ்சவன் இந்த உபரிசரவசு. அதுக்குதான் சொல்ல தர்மம்னா விடாப்படி அப்படி முரண்டு பிடிவாத தர்மம் இருக்கப்படாது. இந்த தர்மத்திலையும் எந்தெந்த தர்மங்களை எவ்வளவு தூரம் நியாய அநியாய தர்மங்கள்லாம் பார்க்க, தர்மம் ரொம்ப உத்தமன் பொய்யே பேச மாட்டேன், அஸ்வத்தாமாத கொஞ்சம் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஆச்சரியம். அதே கண்ணனுடைய தர்மம் வரும்போது மத்த எல்லா தர்மம் பின்னாடி போயிடுறதா இல்லையா? அதுதான் விசேஷம். அதாவது தர்மத்தை எவ்வளவு தூரம் அணுகணும், எவ்வளவு தூரம் வச்சுக்கணும்னு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமா அவன் தர்மவானா இருக்கான், அதனால அவனுக்கு ஒரு சக்தி வந்துருக்கு. என்னடானா பூமிக்கு மேல ஆகாசத்தை அப்படி நடந்து போற மாதிரி பறந்து போற மாதிரி ஒரு அஷ்டமா சித்திகள்ல ஒரு சித்தி அது, அனிமா மகிமா லஹிமா கரிமா அப்படின்ற மாதிரி ஒரு சித்தி அது. அப்படி ஆகாச மார்க்கம் அப்படி ஜாலியா அப்படி போகிறது, ஃபிளைட் வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், விசா வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஜாலியா அப்படி சுகமா அப்படி டிராபிக் ஜாம் கிடையாது, அப்ப சௌக்கியமா அப்படி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த காலத்துல ஆள் இருந்தா அவர் எப்படி செக்யூரிட்டி போடுவான்னு தான் தெரியாது. பத்மநாபர் கோவிலுக்கு அடுத்த வரவாள் கீழே வரவாள் செக் பண்றான், ஆகாச மார்க்கமா இறங்கி நான் என்ன பண்றேன். ஆதிசங்கர் பகவத் பாதெல்லாம் குருவாய் மலப்பும் தொப்பு நோடி விழுந்தாங்க காண கிடைக்கல, ஆகாச மார்க்கமா போகும்போது சுவாமி ராகவேந்தர் ஆகாச மார்க்கமா பத்ரிகாசம் போனார் இருக்கு, மத்வாச்சாரியர் ஆகாச மார்க்கமா பத்ரிகாசம் போனார் இருக்கு, நிறைய மகாத்மாக்கள் ஆகாச மார்க்கமா இப்படி பிரயாணம் பண்ணிருக்கா அப்படின்னு காண கிடைக்க நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி இவன் ஆகாசத்துல போகும்படியான பலம் உடையவனால இவனுக்கு உபரிசரவசு அழகா ஆகா அப்படி உப்பரத்துல மேல போறதுனால உபரிசரவசு அப்படின்னு அவனுக்கு பெயர். அழகா அப்படி பயன்படுத்தா ஒரு சந்தர்ப்பத்துல தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துடுச்சு, ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சு. சாதாரணமா தேவாசுர யுத்தம் வரும், தேவ ரிஷி யுத்தம் வருமானம், நிறைய சந்தர்ப்பத்தில் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கு தான் ஒத்து போகாது. நிறைய ரிஷிகள் தபசு பண்ணா இந்திரனுக்கு ஆகாது, நிறைய ரிஷிகளுக்கு இந்திரனே ஆகாது, ரெண்டுதான் பிரச்சனையே. அசுரர்கள் அப்பப்பதான் பிரச்சனை. அந்த மாதிரி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இப்ப அழகா ஒரு யஜ்யம் எல்லாம் பண்றான் அப்படின்னா அந்த யாக பசு இருக்கும், ஆடு மாடு இதெல்லாம் வந்து அழகாக மந்திரம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை வெட்டி அதன் பிறகு அவனுடைய மாமிசத்தை எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் தேவர்களுக்கு அபிர்வாகம் கொடுத்துட்டு பிராமணா சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் வரைக்கும் தெரிஞ்சது, கலியுகத்தில் தான் பண்ணிட்டான் சாஸ்திரத்தில் தெரிஞ்ச நம்ம கூட ஏற்கனவே நாக்கு நீளாதுகளுக்கு இதெல்லாம் இதையும் வச்சுட்டோம்னா கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மசூதி பக்கத்தில் நம்மால் கூட தான் நிற்கும். ஏற்கனவே நிறைய பேர் நிக்கிறதா கேள்வி வேற எனக்கு. மாடு மாடு மாமிசம் திங்கிறதுக்கு நிறைய மனுஷன் நம்ம மனுஷன் இருக்கிறதா கேள்விப்படுறோம் பல இடங்கள்ல. அதனால நம்மட்ட கலியுகத்திலே இது தர்மம் வேண்டான்னு வச்சுட்டான். அதனால கலியுகத்துக்கு முன்னாடியே ரிஷிகள்லாம் பார்த்தானே அதுக்கு அந்த மந்திரம் சொல்லி அவருக்கு அந்த ஜீவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவார். அந்த மந்திரம் பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு அந்த ஜலம் எல்லாம் தெளிச்ச உடனே அந்த ஜீவனுக்கு அது வெட்டின உடனே அந்த மாடு சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவனுக்கு அந்த மாட்டு சரீரத்தை வெட்டின உடனேயே ஜீவன் கிளம்பி நேர சொர்க்கலோகத்துல போய் இது தியாகம் பண்றதுலயே அதற்குரியதான புண்ணிய பலனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துல சௌக்கியமா இருக்கு. என்ன சௌக்கியம், அம்பாமேனக ஒரு விஷயம் 21 அவ்வளவுதான் சௌக்கியம், அதை அனுபவிச்சுட்டு அப்படியே கிடக்கும். அங்க இந்த புண்ணியம் முறைஞ்சாலும் திரும்பி ஸ்ரீனே புண்ணியம் மர்த்தியலோகே விஷந்தியும் திரும்ப விழும். அதனால இது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, அது ரொம்ப பக்குவமா பண்ண நிஜமாவே அந்த பிராமணர்களுக்கு இந்த ஜீவனுக்கு சொர்க்கம் தரக்கூடிய அளவுக்கு மந்திர பிரயோகம் தெரிஞ்சிருக்கணும், வேதத்துல அவ்வளவு தூரம் ஊறி கிடக்கணும். ஏதோ சும்மா இந்த காலத்து மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துலயும் ரொம்ப மகாத்மாக்கள் ஆச்சரியமான யஜ்யம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியர் நிறைய வாஜ்பேயி யாகம் எல்லாம் பண்ணிருக்காரு, நிறைய மகாத்மாக்கள் ஆச்சரியமான யஜ்யம் பண்றவாள்லாம் உண்டு, பல பேர் எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் கலியுகத்துல மாதிரி யஜ்யம் எல்லாம் பரம சுத்தமான யஜ்யம் பண்ற ரொம்பவே கஷ்டம். அதனால இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த யாக பசுவுக்கு நல்ல கதி கிடைக்கும், இவாளும் அதை சாப்பிடலாம் அப்படின்னு தர்மம் உண்டு. அப்ப சுரமபானம் எல்லாம் கூட சீகரிக்கலாம்னு தர்மம் எல்லாம் உண்டு. இப்போ பாகவதத்திலே பல இடங்கள்ல இதெல்லாம் வரும். ஆச்சரியமா விருத்ராசுரனை எப்படி வந்தான்னு பொழுதுலாம் காண கிடைக்கிறது இல்லையா? அப்ப அண்ணா வந்து இப்படிதான் சுரமபானம் சுரபானம் எல்லாம் சாப்பிடக்கூடிய மூணு தலைகள்ல அப்படின்லாம் காண கிடைக்காது. இது எப்படி நியாயமாகும், அந்த பசு எப்படி கொள்ளலாமா? இன்னைக்கு எத்தனையோ இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் பார்த்தோம்னா குரங்கு முயல் இதெல்லாம் பிடிச்சிதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அதாவது அதுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் நம்ம அதுக்கும் நமக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு அது யோசிக்கலாது. என்னதான் லாஜிக் எனக்கு இனி வரைக்கும் எனக்கு புரியல. அதுக்கு அஞ்சறிவு நமக்கு ஆறு அறிவுன்றா, கடைசியில் அஞ்சறிவு ஜந்துக்கள் போடுறதா நமக்கு போன்று இருக்கா, கடைசி நம்மளும் அஞ்சறிவு மாதிரி நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சம் பரவாயில்ல, அதை விட மோசமா நமக்கு நாலறிவு மூணறிவு ரெண்டறிவு தான் இருக்கு நிறைய விஷயங்கள். அப்ப பார்த்தா நிறைய குரங்கெல்லாம் செத்து போகும். சமயத்துல ஒரு நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற அப்படின்னா முதல்ல அந்த நோய் கிருமியை அந்த குரங்கு உடம்புல செலுத்திட்டு அதுக்கப்புறம் இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த கிருமி அழிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சரி உபயோகப்படுத்தலாம் அப்படி பல விதமா டெஸ்ட் பண்ணலாம். சமயத்துல மருந்துக்கு வேலை செய்ய செத்து போயிடும். அப்ப அது எந்த வித நியாயமோ அது போல இது ஒரு நியாயம், அது போல இது ஒரு நியாயம். அந்த பசுக்களுக்கு நல்ல கதி கிடைச்சு அந்த அளவுக்கு ரொம்ப சத்தியோட பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது சாஸ்திரம் வேதம் சொல்லிருக்கு. அதே வேதம் இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, அப்படி அவசியம் இல்லை. அழகா மாவன் என்ன அரைச்சு ஒரு யஜ்ய பசு மாதிரியே அதை வடிவமைச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மந்திர பிரயோகம் இல்லாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டி அதை அபிர்வாகம் கொடுக்கலாம் அப்படின்னு வேதம் இந்த எல்லைக்கும் சொல்லிருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீமும் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒழுங்கா வேதம் தெரியாத பிராமணால அதை பண்ணிட்டு பாவத்தை சேர்த்துப்படாதது இந்த மாதிரி வச்சிருக்கான். ரிஷிகள் என்ன பண்ணா இந்த தர்மத்தை எடுத்துட்டா எதுக்கு ஒரு ஜீவ ஹிம்ச பண்ணணும், நம்ம நல்ல ஒரு கத்திய அதுக்கு சொர்க்கம் போகிறதா அடுத்த கதை இருக்கட்டும், ஆனா இங்க வெட்டும் போது அதுக்கு வலிக்கத்தானே செய்யும். அந்த ஜீவஹிம்ச வேண்டாம்னு சொல்லி அவர் என்ன பண்ணா மாவுனாலேயே ஆடு இந்த மாடல் அதெல்லாம் பண்ணி அது யஜ்ய பசு மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தலையெல்லாம் வெட்டி அந்த சாதாரண உசுருள்ள ஜீவனத்துக்கு என்ன பண்ணோம் அந்த மாதிரி எல்லாம் பண்றான். ஆனா தேவர்கள் சொன்னா இதை நாங்க ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய பிராணியத்தை அப்படி பண்ணணும் அப்படின்னு அவ ஒத்த கால நிக்கிறா தேவர்கள். ரிஷிகள் சொன்னா அது ஜீவஹிம்சம் நாங்க பண்றதா இல்லை பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது நீங்க பண்ணித்தாகணும் தேவர்கள் நிர்பந்திக்க ரிஷிமார்கள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம் ஆயிடுத்து யோகம் பண்றது எப்படின்னு தெரியாம போயிடுச்சு. அப்போ ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணி நேரம் இந்த உபரிசரவசு கிட்ட போனாலும் நீ சொல்லுப்பா நல்ல தீர்ப்பா என்ன பண்ணலாம்னு நீ சொல்லு. இது மாதிரி பண்ணலாமா கூடாதா? ரிஷிகள் சொன்னா அது ஜீவஹிம்ச தானே, அது பாவம் தானே, அதுக்கு வலிக்க தானே செய்யும். அதோட மாவுல கொடுத்தா என்ன ஆகும்? தேவர்கள் தானே, எப்படியும் தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் அந்த வஸ்துடைய பலத்தை கொண்டு வாழ்க்கு போறதுல மந்திர பிரயோகத்தினாலே தான் போறது. நம்ம மந்திர பிரயோகம் நெய்ய விடுறோம், அன்னத்தை போடுறோம், பழமெல்லாம் போடுறோம், மந்திர பிரயோகத்தினாலே தான் அந்த புகை ரூபமா போய் தேவர்களுக்கு போய் சேர்றது. இந்த மந்திரம் இல்லாம சும்மா அதை கொண்டு நகனியில போட்டது எத்தனையோ கொடுத்து எல்லாம் தீப்பிடி சரியாது, எத்தனையோ குப்பை எல்லாம் கொடுத்தாலும் தேவர்களுக்கு போய் சேர்றதா? மந்திர பலத்தினாலே தேவர்களுக்கு போய் சேர்றதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமத்துக்கெல்லாம் பலம் உண்டு அப்படின்னு சொன்னோம்னா மந்திர பிரயோகத்தினாலே மந்திர பூர்வமா போக. இப்ப கும்பாபிஷேகம்லாம் பண்றோம்னா கும்பத்துல ஜலம் இருக்கு, ஆத்திலேயே பண்றோம். கும்பத்துல அழகா ஜலத்துல பகவான் ஆவாகனம் பண்றோமே, இப்ப மஞ்சள் எடுத்து கொஞ்சோண்டு பிடிச்சு விட்டு பிள்ளையாரை சொல்லி ஆவாகனம் பண்றோம். ஆவாகன மந்திர பலத்தினாலே அந்த மஞ்சள்ல பிடிச்சது கூட பிள்ளையாரா பவிக்கிறது. மந்திரம் இல்லாம சும்மா அது பிடிச்சது பவிக்காது, அது அந்த மந்திர பலத்தினால. அதுதான் வேதத்துடைய பலம், மந்திர பலம். மந்திர பலம் சும்மா கிடையாது, ஹோமம் பண்றோம், இப்ப கோவில் எல்லாம் அர்ச்சனை பண்றோம், அந்த மந்திர பலம் நமக்கு வந்து சேரும். அதனால ரிஷிகள் சொல்லிட்டா மந்திர பலத்தினால தானே உங்களுக்கு அந்த அவிசெல்லாம் வந்து சேர்றது, அதனால அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல. உபரிசரவசு கிட்ட கேட்டா ரெண்டு பேரும் அவாவா பக்க நியாயத்தை சொல்லிட்டான். இப்ப உபரிசரவசு தீர்ப்பு சொல்லணும். உபரிசரவசு சொன்னா அந்த பசுவும் என்ன மாதிரி ஒரு ஜீவன் தானே, இப்ப வாஸ்தவம் தான் எனக்கு மோட்சம், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீங்க சொல்ற, அதுக்காக அதில் எனக்கு குளிப்பாட்டி எனக்கு தலை எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு, ஆனா கத்தி கொண்டு வரும்போது என் ஒருத்தரும் பதறத்தானே செய்யும், அந்த கத்தி என் கழுத்துல படும்போது எனக்கும் வலிக்கத்தானே செய்யும், அந்த பசுமாடு அந்த வெட்டும்போது கத்ததானே கத்துறது, ஆஹா சிரிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நன்னா விட்டு அப்படின்னு பண்றது, அதுவும் துடிக்கிறது. எனக்கு என்ன துடிப்பு உண்டோ அந்த துடிப்பு அதுக்கும் உண்டு. நான் பார்த்திருக்கேன், நான் ஒரு தடவை தூத்துக்குடியிலேருந்து ஆழ்வார்ந்து வெளி போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஏதோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அடுத்த நாள் ஏதோ அந்த முஸ்லீம் ஃபங்க்ஷன், அந்த ஆடு அங்கங்கள்லாம் உண்டு, ஆடு அங்கங்க இழுத்துட்டு போறான். அது ஒரு இடத்துல ஆடு பெரிய ஆட்டு வந்த அப்படி வந்தா ஒருத்தன் ஒரு ஆடை பிடிச்சி இழுத்துட்டு அது போக மாட்டேன்னு திணறது, போக மாட்டேன்னு அது திணறது, அந்த கண்கொண்டு பார்த்துருக்கேன். அது போகும் தர 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 தரன்னு இழுக்கலாம் அந்த ஆடு, அப்படியே கண்ணெல்லாம் மிரண்டு போய். இது என்னன்னா அது கூடயே அதனுடைய மனைவி ஆடு, புள்ள ஆடு, பொண்ணு ஆடு, தங்க ஆடு, அதெல்லாம் பின்னாடியே போறது. இவன் அந்த பட்டியை வச்சுட்டு இருக்கணும், அந்த ஆட்டு மந்தையை வச்சு மத்த ஆடுகள்லாம் ஓட்டுறோம், ஆனா அதுக்கு பின்னாடி அவன் பின்னாடியே அந்த ஆடு பின்னாடியே போறது. அவனும் அந்த ஆட்டை விட மாட்டேன், அந்த ஆடை போக மாட்டேங்க, இழுத்துட்டு போறான். என்ன ஒரு மரண வேதனை கேட்கும் போதே அப்படி இருக்கு அப்படின்னா அவன் சொல்றான், அந்த ஜீவனை என்ன போல தானே, அதுக்கும் வலிக்குமே, அதனுடைய தாய் தகப்பன் அது கூட குழந்தைக்கும் துக்கம் வருமே. அதனால இவர்கள் சொல்ற மாதிரி இந்த மாவையே அப்படி பண்ணிட்டு போறது சாத்வீகமா இருக்கேன், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடைச்சிடுது. இன்னொரு நல்லது, அந்த ஜீவனுக்கு சமம் இல்லாம இருக்கு, இன்னொரு ஒரு பக்கம் பாவம் வந்து சேரும். ஒரு ஜீவனை பண்றோம்னா அதற்குரிய பாவம் வந்து சேரும். அதுக்காகத்தான் அந்த வேத மந்திரங்கள் ஒழுங்கா ஜெபிக்கணும். இப்ப இந்த ஏகோதிஷ்டம் சாப்பிடுறா 11வது நாள், 11வது நாள் அந்த பிராமணார்த்தம் சாப்பிடுவா இல்லையா, அவ சாப்பிடுறதா அவ்வளவழகா காயத்தி நிறைய ஜெபிக்கணும், இப்படிலாம் இருக்கணும் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஜென்ம அவ நாயா பிறப்பா, ஏன்னா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அடுத்த சின்ன வாழ் ஆட்டிகிட்டே இருக்கா, செஞ்சுட்டு கிடந்தால அது நாய். அது யாருன்னா ஏகோதிஷ்டம் சாப்பிடுற பிராமணா ஒழுங்கா அதற்குரியதான இது பண்ணவே அப்படின்னா அவ தான் நாயா பிறக்கிற, கருட புராணத்துல காண கிடைக்கிற, யாரே எதுவா பிறக்கிறான்னு அதாவது யாரும் சொல்ற மாட்டேங்க. ஏன்னா அப்ப நீங்க ஆலோசிக்க ஆரம்பிச்சு நான் எதுவா பிறப்பேன் அப்படின்னு, ஏன்னா ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒவ்வொரு ஜென்மா அப்படின்னு இருக்கு. இந்தந்த கர்மாவுக்கு இந்தந்த பொய்க்கு இந்தந்த ஜென்மா, இந்தந்த அக்கிரமத்துக்கு இந்தந்த ஜென்மா, இந்த மாதிரிலாம் உண்டு, அதுக்கு முன்னாடி எத்தனை நரகலோகம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி உண்டு. சரியா பாகவதம்லாம் பண்ணப்படாது எனக்கு தெரிஞ்சு, இப்ப கருடப்படாது சொல்லணும். ஒரு தடவை பாகவத ராமனும் நிறைய கேட்டாச்சு, திருமணத்துல எல்லாரும் பண்ணிட்டு அதே துருவத்திருத்தம் அதே பயலாம், கொஞ்சம் கும்பி பாகம் இதெல்லாம் சொல்லணும், நரக வேதனை எல்லாம் கொஞ்சம் வர்ணிச்சு, அந்த தவமிஸ்ரம் இதெல்லாம் வர்ணிச்சோம்னா வாய திறந்து ஒரு சப்தம் இல்ல வராது. யாரை பார்த்தும் முறைக்க மாட்டோம், யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டோம், யார் மேலே வைத்தறிச்சல் வராது. ரொம்ப பலமுடைய ஒரு கருட புராணம், இன்னைக்கு அதை வாசிக்கிறதா கூட கிடையாது. சரியா வாசிக்கிறது உண்டு, யாராவது தவறி போயிட்டானா அது வாசிப்பா, ஏன்னா நீ உருப்பிடு, இதை அவன் மட்டும் போயிட்டான்னு உட்காந்துருக்காது, நீ ஒரு நாள் போக்குற, அவ போன வழி தெரியாது, உடம்பு மட்டும் நீ கொண்டு பண்ண விஷயம் உனக்கு தெரியும், அதுக்கு பிறகு ஆத்மா நடந்த விதம் உனக்கு தெரியாது, உனக்கு அதே பிரயாணம் தான், அதே ட்ரெயின் தான், அதே ஊரு தான், அதே வேதனை தான், ஒண்ணு கவலையே படாத, ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரத தஸ்மா ஜாகிரத ஜாகிரதை சொல்றதுக்காக தான் கருட புராணம்லாம் வாசிக்கிறது. இன்னைக்கு சொல்ற வாசிக்கிறவாலும் இல்லை கேட்கிறவாலும் இல்லை. இந்த உபரிசர வசு அவ்வளவாக அந்த ஒரு மாட்டுடைய வலியை வச்சுட்டு சொல்லிட்டாங்க, என்ன போலதானே அதுவும் அப்படின்னு. உடனே ரிஷிகள்லாம் கொண்டாடினா தேவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுது, இனிமேல் அவனுக்கு ஆகாச மார்க்கமா நடக்க முடியாது, கீழே விளக்கடவாயின்ட்டான். பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டான். அந்த மாதிரி ஒரு ஜீவனிடத்துல பிரீதி கொண்டு இவ்வளவு தூரம் சாபத்தை கூட ஒருத்தர் வாங்குவான்னா, அடியாள் அது போல இல்ல சுவாமி, என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே. என்ன எங்கே என்றெல்லாம் விஷயம் எடுக்கிறா பாருங்க. இந்த உபரிசரனுடைய ஒரு பெண் உண்டு பத்மினி, அவளை பெருமாளே கல்யாணம் பண்ணாரு. ஒரு திவ்ய தேச வைபவத்துல உண்டு இப்படிப்பட்ட அவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா பண்ணுவா பெருமாள் தேடின வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஆச்சரியமா பெண்கள் அதை சொல்றா, என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே. எல்லாருமே சொல்றோம் என் வழி யாருக்கு புரியாது, என் கஷ்டம் யாருக்கு தெரியாது, அடுத்த வருஷம் நமக்கு எவ்வளவு தூரம் தெரியாது சொல்லுங்க. நம்ம எத்தனை தூரம் உணர்ந்திருக்கும், நம்ம எத்தனை தூரம் அடுத்த வாழ்க்கை ஒத்தாசியா இருந்திருக்கும். நிறைய இடங்கள் அடுத்த வாழ்க்கு சிரமம் கொடுப்பதே சுவாவமாக வச்சுட்டு இருக்கும். பல இடங்கள்ல பார்க்கலாம், நிறைய பார்த்துட்டு இருக்கும். ஆனா பெண்கள் சொல்ற அடியாள் அது போல எல்லாம் உபரிசரன் போல கிடையாது சுவாமி. அதனாலே அடியாள் திருக்கோயில இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான், என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே. அது சுவாமி ராமானுஜர்கிட்ட சொல்றான், நான் ஒருத்தன் நரகம் போனாலும் பரவாயில்ல, இத்தனை பேர் மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்ன ராமானுஜர் ரெண்டு வார்த்தையை சொல்றார். என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே. சுவாமி ராமானுஜர் சரி சொல்லட்டா, வாஸ்தவம் தான், நல்ல பரவாயில்ல, உபரிசரன்ற ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காளே. நமக்கு தெரிஞ்சு திருப்பி திருப்பி துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், கைகை விஷயம், பூனி சகுனி இதெல்லாம் நல்லா கிளீனா நமக்கு தெரியும். பிரகலாத வைபவம் தெரியறதுல இரண்யா இரண்ய கட்சி விஷயம் நன்னா தெரியும். வராகமூர்த்தி பிரபாவம் புரியறதோ இல்லையா, இரண்யாட்சம் நன்னா தெரியும். இதெல்லாம் தேவையில்லை, அவரை நன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். வாமன மூர்த்தியுடைய அழகு தெரியுமோ இல்லையோ, மகாபலியை பத்தி நன்னா தெரியும். நிறைய விஷயங்கள் பார்த்ததுல முரண்பாடான விஷயங்களை சௌக்கியமா சீகரிச்சு வச்சுருக்கோம். கோபிகாவீனம் தெரியறதோ இல்லையோ, கோபியுடைய அகம்பாவம் நன்னா தெரியும். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், என்ன தவம் செய்தனை யசோதா தெரியறதோ இல்லையா, கிருஷ்ணனுடைய முன்னாடி பிறந்த அண்ணா தம்பி ஆறு பேர் என்ன அப்படி கிடைச்சு இருக்க முடியும். கிருஷ்ணனோட மாமாரன் உடனே கம்சன் யோசிக்காம சொல்லுவோம். கிருஷ்ணனுக்கு முன்னாடி பிறந்த ஆறு குழந்தைகளோட முதல் குழந்தை பேர் என்ன சொல்லுங்க யாரோ ஒருத்தர். பரவாயில்ல, திரும்ப திரும்ப சொல்லுங்க, அது பாகவதத்துல அது மட்டும் உட்கார்ந்து இருக்கு. கீர்த்திமான்னு பேரு, கிருஷ்ணனுடைய மூத்த அண்ணா பேரு கீர்த்திமான்னு பேரு. அது பாகவதத்தை சொல்லிட்டு வந்து திரும்ப திரும்ப அதனால சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த அஞ்சு பேரு அதுவும் பாகவதத்துல வருது, பின்னாடி ஒரு நாள் சொல்லித்தரேன். அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சுவீகரிக்கணும். ராமானுஜர் அழகா கேட்டு இருக்கார் பெண்களை. உடனே அடுத்த வாக்கியம், அடுத்த வாக்கியம் திரும்பவும் சுவாமி ராமானுஜர் சம்பந்தப்பட்ட விஷயம். யான் சிறியன் என்றேனோ பெரிய திருமலை நம்பியை போலே. ஆச்சரியமா, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலேன்னா, அந்த மாதிரி நான் சிறியன் என்றேனோ பெரிய திருமலை நம்பியை போலே அப்படின்னு. பெரிய திருமலை நம்பிகள், அவர் திருமலை அப்பனே கதீன கடனால திருமலை நம்பிகள்னு பேர். ஆச்சரியமானவர் சுவாமி ராமானுஜருக்கு சொந்த தாய் மாமன், மருமான் மருமான் மாமா. அதே சந்தர்ப்பத்துல சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தர், ஏற்கனவே சொன்ன அஞ்சு சிஷ்யர்கள் ஆளவந்தாருக்கு முக்கியமா, பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாளரையர், திருமாலை ஆண்டான். இந்த எல்லா ஆச்சாரியர்களை பத்தி வைபவம் உண்டதா, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானே போல, சூழறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போல, எல்லாம் உண்டு. அந்த மாதிரி பெரிய திருமலை நம்பிகள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு பக்தர். ராமானுஜருக்கு ராமானுஜன் இளையாழ்வார் அப்படின்னு திருநாமம் சாத்தினதே இவர் தான். பெரிய திருமலை நம்பிகள் மலையப்ப சுவாமி நடத்துல அதீத பக்தி. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு எப்பொழுதுமே மலையப்ப சுவாமியுடைய பாசுரங்களை பாடிட்டு மலையப்பனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள். ரொம்ப விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்திலே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். உம்பழக உழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இதுவும் திருவாய்மொழி பாசுரம் தான். அழகா சொல்லிட்டு இருந்தா, அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல மலையப்ப சுவாமி வந்துவிட்டார், அப்பா ராமானுஜா எனக்கு மாலை கட்டி போடுறதுக்கு ஒரு சிஷ்யன் அனுப்ப மாட்டியோ அப்படின்ட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் கேட்டார், மலையப்பா உனக்கு மாலைக்கு குறவுண்டோ அப்படின்னார். மாலைக்கு குறவு இல்லை, ஆனா எனக்கான மாலைகள் இல்லவே இல்லைன்னுட்டார். மத்தவா எல்லாரும் ஏதோ பிரார்த்திச்சிருந்து மாலை போடுறாப்பா, எனக்கு திருமேனிக்கு பாங்கா இருக்கும்படியான மாலை யாரும் போடுறது. இப்ப கூட கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாலை வாங்கலாம் அந்த மாலை, திருமாவளுக்கு உகந்திருக்குமா அப்படின்னு பாக்குறது இல்லையே, அது உருத்துமா மிருதுவா இருக்குமா. நிறைய மாலை குளிப்பாட்டியே கொடுப்பான், ஈரம் சொட்ட 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 சொட்ட. நமக்கு பல இடங்கள்ல நான் பெருமாளுக்கு ஒன்று வாங்கிட்டே போக மாட்டேன், பார்த்து ரொம்ப துர்லபமா அது மனசுக்கு பட்டு சரி வாங்கினோம்னா பெருமாளுக்கு உகப்பா இருக்கும்னா மட்டும்தான் வாங்கிட்டு போகுது. இந்த காயா பழம் பழங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது. பெருமாள் வாங்கினோம்னா அந்த பக்குவம், இந்த பக்குவம் அதெல்லாம் அந்த ஒரு நளினம் உண்டு. அதனால மலையப்ப சுவாமி சொல்றார், எனக்குன்னு மாலை கட்டி போற ஒரு ஆள் அனுப்புனார். அடுத்த நாள் காலத்தால உபன்யாசத்துல சொன்னார், உடனே அனந்தான் என்றால் அடியனுக்கு உத்தரவு கொடுங்கோ கிளம்புறேன்னுட்டா. நீயே ஆண் பிள்ளைன்னு ராமானுஜர், மத்தவெல்லாம் பெண் பிள்ளைடாப்பா, தேவி அவனுக்குமே இல்ல, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ ஒருத்தன் தான் ஆண் பிள்ளையேன்னு கேட்டா அவருடைய மனைவி அப்ப கர்ப்பவதி, இன்னும் ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு மாசத்துல குழந்தை பெற்ற நல்ல மாச கர்ப்பிணியா இருக்கா, அவளை அழிச்சுட்டு திருமலைக்கு போறேன்னு. இந்த மாதிரி எல்லாம் பஸ் மாதிரி ஏறி போயிட முடியாது, ரொம்ப சின்ன மலை தானே, ஏழு மலை ஏறி இறங்கணும். சாதாரண மலையா ஏறி இப்படி இறங்குறதுனா பெரிய காரியமாச்சு. அது அந்த காலத்துல படிகள்ல எப்படிலாம் இருந்ததோ, ரொம்ப சமசாத்தியமான ஒரு காலத்துல அழிச்சுட்டு போறார். இவர் அனுப்பிட்டார், அழகா அவர் போய் அங்க நந்தவனம் எல்லாம் அமைச்சு. இன்னைக்கும் அந்த திருமலை அனந்தாழ்வானுடைய நந்தவனம் ஜம்முன்னு இருக்கு. திருமலையில பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. மலையப்ப சாமி பார்த்தாச்சா கிடைக்கணும், இறங்கியாச்சு, ஓடியாச்சு, லட்டு வாங்கியாச்சு, கலந்து அவ்வளவுதான். அவ்வளவு லட்டு வாங்க, மலையப்ப சாமி பார்த்தாச்சு, அடுத்து லட்டு வாங்கினு பெரிய வேலை, அது வாங்கியாச்சுன்னு வயிற்று வைப்பணும், அதோட பெரிய வேலை, அதுக்கப்புறம் கிளம்பணும், அவ்வளவுதான். நிறைய திருமலைக்கெல்லாம் போனாலும் நிறுத்தி நிதானமா நிறைய இருக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு. ஹாதிராம் பாபாஜியுடைய சமாதி இருக்கு, ஆகாச கங்கை, பாப விநாச தீர்த்தம் நிறைய உண்டு. அது மாதிரி இந்த அனந்தாழ்வான் பிருந்தாவனம் இது மலையப்ப சுவாமி கோவில் பக்கத்திலேயே இருக்கு, கோவில் பக்கத்திலேயே. மலையப்ப சுவாமி போ பிரதட்சிணமாடி வரும்பொழுது அப்போ மலையப்ப சுவாமியுடைய இடதுகை பக்கத்தில் பார்த்தோம்னா வராகமூர்த்தி சுவாமி புஷ்கரெல்லாம் உண்டு. வலதுகை பக்கமாக அப்படி வந்தோம்னா பெரிய திருமலை நம்பிகள் சன்னிதி, அப்படியே அந்த கடைசியில் போனோம் அப்படின்னா அங்கே அனந்தாழ்வான் பிருந்தாவனம் இன்னைக்கும் இருக்கு. மலையப்ப சுவாமி அலர்மேல் மங்கா தாயாரும் வந்து விளையாடின இடம், தாயாரை பிடிச்சு கட்டி போட்ட ஒரு இடம், மலையப்ப சுவாமி துரத்தின ஒரு இடம், மலையப்ப சுவாமி கடப்பாறு அடி வாங்கின இடம், சும்மா இல்ல சாதாரண இடம் இல்லை. இன்னைக்கும் பார்த்தோம்னா மலையப்ப சுவாமியுடைய கோவிலுக்கு நினைச்சோம்னா அந்த ராஜகோபுரத்து பக்கத்துல அனந்தாழ்வான் கடப்பாறை அப்படின்னு பாட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இன்னைக்கு சாட்சியா தொங்கிட்டு இருக்கு. முதல்ல அது தரிசனம் பண்ணுறதா பெருமாளே தரிசனம் பண்ணும், நிறைய பேர் மேல பாக்குறதே இல்லை, மேல பார்த்தா எதுவே பார்ப்பா, அதை மட்டும் பாக்குறதே கிடையாது. ராஜகோபுரத்து அனந்தாழ்வான் கடப்பாறு எவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறது. இன்னைக்கு அப்படி ஜம்முன்னு அது தொங்கிட்டு இருக்கும் மலையப்ப சுவாமி, அதுக்காகவே பயந்து மேலே அப்பப்போ எட்டி எட்டி பார்த்து பாருங்க. ரொம்ப உத்தமமான வைஷ்ணவெல்லாம் அப்படி ஏதாவது ரொம்ப அட்டகாசம் பண்ணாரா கடப்பாறை வாசல்ல தான் இருக்கு அப்படின்னு சரிப்பா. உடனே அப்படி தடவி பார்த்துப்பார் பெருமாளுக்கு. இந்த இடத்துல நித்தியம் இந்த பச்சை கற்பூரம் வைக்கிறது அனந்தாழ்வான் அடிச்ச வலி இன்னும் இன்னும் புண்ணும் ஆறலையாம். இப்ப எப்படி அடிச்சிருப்பாரு தெரியல, ஆச்சு ஆயிரம் வருஷம் கிட்ட ஆயாச்சு, ஆனா இன்னும் அந்த புண்ணு ஆறலே அப்படின்னா அப்ப எப்படி அடிச்சிருப்பாரு பாருங்க. இன்னைக்கு பச்சைக்கரும் வச்சுட்டே இருக்கா மலையப்ப சுவாமிக்கு, அத்தனை விசேஷம் அந்த அனந்தாழ்வன். அழகா பகவத் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மலையப்ப சுவாமி அழகா ராமானுஜரை பார்த்து, நீ வந்து பாருப்பா திருமலைக்கு வரமாட்டியா, வர ஸ்ரீரங்கமே கத்தின்னு கிடையாது, கொஞ்சம் திறக்கம் வா அப்படின்னு. உடனே இவரும் சரின்னு கிளம்பினாராம். ஏன்னா சன்னியாசி ஆன பிறகு அவர் திருமலைக்கு வந்ததே இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கார். ஆனா ஒரு சன்னியாசியா ஒரு ஜீயரா ஒரு ஆச்சாரியனா திருமலைக்கு வர சொல்லிட்டார் பெருமாள். அழகா ரங்கநாதன் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டார். கீழ ஆழ்வார்லாம் தொழுதார், ஆச்சரியமா கபில தீர்த்தம் எல்லாம் சேவிச்சார், கோவிந்தராஜ பெருமாளை சேவிச்சார், எல்லாம் சேவிச்சுட்டு தாயாரையும் சேவிச்சுட்டு அதன் பிறகு அழகா மலையடிவாரத்துல வந்து நின்று அழகா திருமலை ஆழ்வாரத்தோடரா. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அண்ணா ஊன்றி கிடக்கிறவா அது திருமலை திருப்பதினா சொல்ல மாட்டார், திருமலை ஆழ்வார் அப்படின்னு. அவர் ஒரு ஆழ்வாரான், இந்த ஏழு மலையும் ஆழ்வார். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, இந்த ஏழு மலை பேரை இன்னைக்கு மனப்பாடம் பண்ணணும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியாச்சு. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ஏழே மலை. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ரிஷபாத்ரி, அழகா அந்த ஏழு மலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகமான ஒரு மலை, இந்த ஏழு மலையும் சேர்த்து திருமலை ஆழ்வார் அப்படின்னா சரியா நம்மெல்லாம் மட்டும்தான் திருப்பதி போறோம் திருப்பதி போறோம்ன்றோம். தெலுங்கு தெலுங்குக்காரெல்லாம் கரெக்டா சொல்லுவா திருமலா போறோம் அப்படின்னு. திருப்பதி அப்படின்னா கீழ் திருச்சாமல் கீழ் திருப்பதி தான் திருப்பதி, அது திருமலை. பஸ்ஸே போட்டுருவான் திருமலா டு திருப்பதி அப்படின்னு போட்டுருவான். திருப்பதினா கீழ, திருமலானா மேல, திருமலா திருப்பதினு சொல்றோம். சரியா சொல்ல திருமலை தான் வேலை சொல்லணும். திருமலை ஆழ்வார் அப்படின்னா வைஷ்ணவ சித்தம், நிறைய வார்த்தைகள் வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, ஒண்ணு விவரமே ஆனா எல்லாம் தெரியணும். அதான் அஷ்டம். ஆனா திருப்பதி நன்னா தெரியணும். திருப்பதி திருமலையே நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாம் பத்தாம் பொதுவா திருப்பதி அப்படின்ற. சரியா சொன்ன 108 திவ்யதேசமே திருப்பதி தான் சொல்லுவோம். திருப்பதி திரு இருக்கும்படியான பதி, அதனால திருப்பதி அப்படிடுவோம். ஆச்சரியமானது திருமலா, திருமலை ஆழ்வார் அழகா கைகூப்பி தொழுதார் சுவாமி ராமானுஜர் நல்லா சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டே இருந்தார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளம் தவிரான் பரன் சென்று தேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. ஆழ்வார் பாசுரம் இருக்கு. மலையப்ப சுவாமியை தொழ வேண்டாம், திருமலையை தொழுதாலே போதும். இப்ப கூட எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது, திருமலை போட்டோ, இந்த கீழ் திருப்பதிலேருந்து திருமலை போட்டோ. அதை யாரோ எடுத்திருக்கா, அது என்னமோ அப்படி திருப்பி பாக்கணும், இருக்கோ திருப்புவா இல்லையா, ரொட்டேட் பண்ணி பாப்பா பிக்சர்ஸ் உடைய ரொம்ப தூக்கி வாடி போடுறது கரெக்டா. அந்த திருமலை அழகா பெருமாளுடைய திருமுகம் மாதிரியே இருக்கு ஷேப்பு, நெற்றி இந்த புருவம் அதுக்கப்புறம் மூக்கு அப்புறம் வதடு தாடை அப்படி அப்படியே. என்னோட லேப்டாப்ல கூட இருக்கு இந்த போட்டோ, யாருக்கோ பெருமாள் காட்டி கொடுத்துருக்கு. அசந்து போனேன் நான். மலையப்ப சுவாமி மலையும் மலையப்ப சுவாமியும் ஒண்ணு நிறுவனம் ஆயிடுது. ஆழ்வார் பாதம் எனக்கு திரும்பி புருவா ஆயிடுச்சு. ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேன்ற ஆழ்வார், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், பெரிய அந்த கோகுலத்தை அந்த பிருந்தாவன ஜனங்களை இந்திரனுடைய கோபமழையிலேந்து குன்றமேந்தி குளிர்மழை காத்தன கோவர்தன கிரிதாரி, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். ஆர் குன்றமேந்தினானோ எவன் கிரிதாரியோ அவனேதான் வாமனனா வந்தான், திரிவிக்கிரமனா வளர்ந்தான். அன்று ஞாலம் அளந்த பிரான் அவனேதான் சென்று சேர் திருவேங்கட மாமலை, அவனேதான் திருமலை மேல போய் நிற்கிறான். பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, அவன் போய் நிற்கிற திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அந்த திருமலையை தொழுதாலும் வினை ஓஞ்சிடும். கஷ்டப்பட்டு மேல போய் மலையப்ப சுவாமிக்கு அரிசனம் கொடுப்பாரன்னு டென்ஷன் ஆகப்படாது. கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலையா மலையப்ப திருமலை ஆழ்வார் போதும் இறங்கி வந்துள்ளான். தைரியமா மலையப்ப சுவாமியை பார்க்கல வருத்தமே வரவாண்டாம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு தான் சொன்னார் குலசேகராழ்வார். திருமலை மேல ஒரு வஸ்துவானு சொன்னார், மலையப்ப சுவாமி மேல ஒரு வஸ்துவானு சொல்லல. மலையப்ப சுவாமி மேல ஒரு காதா காதல் ஒரு குண்டலமா இருக்கப்படாதா, கழுத்துல ஒரு அடிக ஒரு மாலையா இருக்கப்படாதா, இடுப்புல ஒட்டியானமா இருக்கப்படாதா, பாதி அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையா. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனு போனா போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லப்படியாய் கிடந்து உண்டு அவ்வளவாய் காண்பேன், அவ்வளவுதான். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பெருமாள் பக்கத்தில், இன்னொரு இடத்துல பொன்வெட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவேன். அதோடையெல்லாம் திருமலை சம்பந்தப்பட்ட சுவாதம் பேசிட்டு இருக்கார் குலசேகர. அதனால திருமலை வேற இல்ல, திருமலையப்ப சுவாமி வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். மாற்றமே கிடையாது. அனந்த பத்மநாப சுவாமி வார்த்தை வேற, அனந்த பத்மநாபனுடைய கோவில் வேற, உள்ள இருக்கிற அனந்த பத்மநாபன் வேறையா, மூணும் ஒண்ணுதானே. பத்மநாப சுவாமி கோவில் தான் பத்மநாபன், பத்மநாபன்ற வார்த்தை தான் பத்மநாபன், பத்மநாபன் தான் பத்மநாபன்ற நாம சங்கீர்த்தனா இருக்கு, எல்லாம் ஒண்ணுதானே. அந்த மாதிரி ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே, திருமலையை தொழுதாலே நம் வினைகள் எல்லாம் ஓஞ்சு குறைச்சோ அது டயர்டாயிடுவான், நம்ம டயர்டாயிடும். நடப்போம் என்ன பிராரதம், ஒரு நாளை போல என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம அப்படி களைச்சு போறோமே. ஆழ்வார் சொல்றாரு திருமலை நம்ம தொழுதோம்னா அது களைச்சு போடுறதுக்கு வாழ முடியாது, நம்மளால திருமலை வாழ் சப்போர்ட்டிவா இருக்கா, நம்மளால ஒண்ணு பண்ண முடியப்போ அப்படின்னு பிராரதம் ஒவ்வொன்றும் என்னால முடியும், நீ வேணா ட்ரை பண்ணிப்பா அப்படின்னு பிராரதம் டயர்டாயி படுத்து விடுறது. நம் வினை ஓயுமே அது ஓஞ்சு கொடுப்போம், எல்லாம் முயற்சி பண்ணிப்பாச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம முயற்சியை விடுறா போல பிராரப்தம் தன்னுடைய பலத்தை நம்மிடத்துல பிரயோகம் பண்ணி டயர்டாயி அது விழுந்துருமா. ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. சுவாமி ராமானுஜர் பார்த்தா அழகாக அதை முடிவு பண்ணிட்டா, திருமலை ஆழ்வார சேர்ந்து விட்டா எல்லாரும் மலை ஏற போறாருன்னு பார்த்தா மலை ஏறவே இல்லை. எல்லாரும் கேட்டா திருமலை ஏறலையா சுவாமி, இப்ப ஏறினா வசதியா இருக்கும் சொன்னான் ராமானுஜர். அப்படியே கண்ணீர் வழியே சொன்னார், ஆழ்வார் சொல்லியிருக்கார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன்னு சொல்லியிருக்கார், படியா கிடப்பேன்றாரு சொல்லியிருக்கார், மரமா நிற்பேன்றார். இதை என்னவா இருக்கு அதான் தெரியாது. நான் போய் எங்கேயாவது திருமலையை மிதிக்க யாரா ஆழ்வாரா கிடக்கு, எனக்கே அந்த அபச்சாரம் ஏறமாட்டேன்னு. எந்த ஆழ்வார் எதுவா இருக்காருன்னு தெரியாது. ஏதோ ஒரு ஆழ்வார்னா பரவாயில்ல, இதுக்கு அத்தனை ஆழ்வார்கள் உண்டு, அத்தனை பாகவதத்தமர் மலையப்ப சுவாமி இடத்துல பிரீத்தி கொண்டவா பல கோடி பேர், அத்தனை பேர் இருக்கா. ஆனால் செல்வத் அறம்பெயர்கள் தரிசனம் எல்லாம் சொல்லி லிஸ்ட் போடுறார். எத்தனாவதுக்காக சொல்ற, அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியும் சார். குலசேகராழ்வார் சொல்ற, அடியார் வானவர் அறம்பெயர் இவாள் நெட்டி முடிச்சு அப்படியே இடிச்சு தள்ளிட்டு இருக்காள். திருப்பி அதை கூட்டம் குறையவே குறையாது. ஆழ்வார்கள் வாக்கு, அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தி இடிச்சு பிடிச்சுதான் போனோம் திருப்பதி. யாருமே கிடையாது அப்படிப்பட்ட திருப்பதியில யார் என்னவா இருக்கான்னு தெரியாது. திருமலை ஏறமா செய்யணுட்டா உடனே எல்லாம் அச்சு எவ்வளவு நாள் நம்ம அபச்சாரம் மட்டுமே ஏறிடுன்னு அவவாக ஆரம்பிச்சுட்டான். அவ திருமலையை தெரிவிக்க ஆரம்பிச்சோம், தெரியாதமா ஏறிட்டு என்ன மன்னிச்சுடு என்ன மன்னிச்சுடு என்ன மன்னிச்சுடுன்னு கவலை அழ ஆரம்பிச்சுட்டான். அதுக்குள்ள திருமலைகளுக்கு அனந்த ஆழ்வான் நல்லா இறங்கி வந்துட்டான். அவர் சொன்னார், திருமலை அனந்த ஆழ்வான் ரொம்ப வசதி சுவாமி நீ சொன்னது அவர் தெரியும், பக்தி பரவசத்துடைய ராமானுஜர் பேசிட்டு இருக்காருன்னு. ஆனா தேவரில் ஏறலே அப்படின்னா இப்போ அவங்க கூட இருக்கா யாரும் ஏற மாட்டோம், நாங்க ஏறலன்னு எங்க சந்ததி சொல்லுவா நம்ம எல்லாம் மலையேறப்படாது அது ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா. தான் ஆனா தவறி போயிட்டா ஒரு வருஷம் மலையேறப்படாது. அந்த காலத்து கதை வேற, இந்த காலத்து கதை வேற. அந்த காலத்துல ஒரு அப்பாவுக்கு 95 வயசு இருக்கும், அவர் தவறி போயிட்டாரா அப்ப பிள்ளைக்கு 75 வயசு இருக்கும், அவ்வளவுதான் கேப் இருக்கும். அந்த வயசான காலத்து இவர் மலையேறி இவர் போயிட்டாருமா, அவரோட காரியமும் நிற்கும் இவர் காரியமும் நிற்கும், எவர் ரெண்டுத்தையும் யார் பண்றதுலயே முடிப்போம். அதனால மலையேற வேண்டாம்னா, அதனாலே சமுத்திர ஸ்நானம் வேண்டாம். 95 வயசு அப்பாவுக்கு 75-80 வயசு புள்ள இருப்பா, அது நியாயம். இப்பெல்லாம் அதெல்லாம் நியாயத்தை சேர்த்தியா அர்த்தம் புரிஞ்சிக்காம இருக்கும். நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுட்டு இருக்கும். சரியா சொன்னா அப்படி ஏறப்படாது அப்படின்னா நித்திய சார்த்தம் பண்ணணும். இந்த 12 நாள் காரியம் முடிக்கவே கூடாது. எல்லாம் 12 நாள் காரியத்தை முடிச்சு 13 நாள் சுபசிகரம் ஓடுற கூட்டமா இருக்கு. 12 மாசம் செய்யறதா 12 நாள் காரியம் பண்றோம், மாசம் ஒண்ணா அப்படி சேர்த்து பண்ணிடணும். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக சுருக்கேனா எல்லாம் அல்பாயுசம் அடுக்கிறதுனால கலியுகம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம், அதுக்குள்ள எவ்வளவு முடியும் பகவத் விஷயம் பண்ணணும்னு சொல்லிவிட்டா எல்லாருக்கும் அழைவா. கோவில் மட்டும் போக மாட்டோம், ஒரு வருஷம் போக கோவில் போகப்படாது, மலை ஏறப்படாது எல்லாம் சொல்லுவா. ஒன்னு சாஸ்திரம் தெரிஞ்சவாள கேட்கலாம், நன்னா சாஸ்திரம் தெரிஞ்சவாள், அறகுறையா தெரிஞ்சவாள கேட்டா நான் ஒன்னும் பண்ண முடியாது. நன்னா விஷயம் தெரிஞ்ச சாஸ்திரம் தெரிஞ்சு அதன் நுணுக்கங்கள் தெரிஞ்சவாளா இருக்கும், அவகிட்ட கேட்டா கரடா சொல்லுவா. அதனாலதான் மலை ஏறப்படாதான், திருமலையெல்லாம் ஏறாம இருக்க முடியுமா? பேர்பட்ட பாக்கியம் திருமலை ஏறது, அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா திருமலை ஏறின நேரம் கிடைச்சா ஏறிட வேண்டாமா? அதனால ஆண்டாழ்வான் சொன்னார், யாரும் ஏறமாட்டா பின்னாடி சந்ததியும் ஏறாதுன்னா. உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், இது என்ன நியாயம், நான் தானே ஏறமாட்டேன்னு சொன்ன உங்களெல்லாம் ஏற வேண்டாம் சொன்னேன்னா அப்படின்னு. அனந்தாழ்வான் சரி, இது என்ன நியாயம், நீரே ஏறமாட்டே நாங்க மட்டும் ஏறணுமா? நீர் மட்டும் அபசாரம் பண்ண மாட்டோம், நாங்கெல்லாம் அபசாரம் பண்ணுவோம், இது எந்த விதத்த நியாயம் அப்படின்னு. ஆச்சரதி சிரேஷ்டக தத்தத்யேவ இதரோ ஜனக சய பிரமாணம் குறித்து லோகக தது அனுவர்த்தது. பெரியவா என்ன ஃபாலோ பண்றாலோ அதான் மற்றவங்க பண்ண போறான், அவ்வளவுதான், அவ புதுசாக ஒன்று பண்ண போறதில்லை அப்படின்ட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அனந்தாழ்வான் சொன்னார், தேவரையினுடைய ஆச்சாரியன் மாமா பெரிய திருமலை நம்பிகள் கூட மலை மேல தானே இருக்க, அப்ப அவரை சேவிக்கணும்னா நீங்க மலை ஏறித்தானே ஆகணும்னா. கடைசியில ஒரு வழியா ராமானது பகவானத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணி மலையப்ப சுவாமி சொன்னார், உனக்காக காத்திருக்கேன் ராமானது மலையேறி வர வழியை பார் அப்படின்னு சார், உனக்காக காத்திருக்கேன், நீ வந்து மலையேறின அபச்சாரம் யார் சொன்னா ஆழ்வார்லாம் ஒதுங்கி நிக்க சொல்றேன், கவலைப்படாதே, நீ வர வழியில ஒரு ஆழ்வார் ஒரு பக்கம் இருக்க மாட்டா, எல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறேன், நீ பாட்டு வா அப்படின்னு சார். உடனே அடுத்த நாள் அப்படி கிளம்புறார், ஆகாரம் 3 நாள் ஏறி இறங்குற வரைக்கும் ஆகாரம் சாப்பிடறது இல்லையா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறார். ஆனா ஆகாரம் ஏதாவது சாப்பிட்டோம்னா மலமூத்திர மந்திரம் திருமலையில மலமூத்திர விசர்ஜனம் பண்ணா அடுத்த ஒரு அபச்சாரம் அநியாயம் சொல்ல முடியும். ஒருத்தருப்பேற்பட்ட ஒரு மதிப்பு அவருக்கு இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. நமக்கு திருவனந்தபுரத்தில் அந்த மரியாதை வேணும், அந்த மரியாதை வேணும். பத்மநாப சந்நிதியில திருவனந்தபுரம் முழுக்கவே அனந்தன் காடுதானே, அந்த ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு வரணும், இந்த உணர்வு வரணும். இந்த பண்டிபுரத்துலதான் பார்க்கணும், இந்த பண்டிபுரம் நிறைய ஜனங்கள் ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசி இதுக்கெல்லாம் நிறைய கர்நாடகா ஆந்திரா நிறைய பேர் பாத யாத்திரையா வருவா. இந்த வாழ்க்கை சம்பிரதாயம் மாதிரியே ஒன்றும் தெரியாத ஜனங்கள் அவ பாட்டுக்கு வருவா. நான் பார்த்துருக்கேன் இந்த பண்டிபுரத்துக்கு எந்த பக்கம் ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லைக்கு வந்துட்டான்னா நடந்து வர ஜனங்கள் அங்கே நின்று ஆடுவா பாடுவா குதிப்பா கும்மி அடிப்பா. அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன் அவன் அந்த பண்டிபுரத்து எல்லையில அப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணுவா. நான் பார்த்துருக்கேன் அவர் தடவை பண்ண பாண்டவன் தரிசனம் பண்ணிட்டு அப்படி அந்த பக்கம் அங்கே போயிருந்தாங்க. இப்போ இவ்வளவு கூட்டமா இருக்கேன் இவெல்லாம் பாதயாத்திரையா வந்திருக்கா அப்படின்னு சொன்னான். பாதம் இறங்கினும் அவ்வளவு அழகா நிறைய ஜனங்கள் ஆந்திராலேயும் வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரண படிப்பறி இல்லாத இந்த கூலி வேலை செஞ்சது அப்படி ஒரு கிராமத்து குக்கிராமத்து ஜனங்கள் பெருசவனன் இந்த நாகரிக குழப்பம் எல்லாம் இல்லாமல் தெளிவா இருக்கக்கூடிய நல்ல ஜனங்கள் நிஜம் அவ்வளவுதான் தெளிவா இருக்கக்கூடிய நல்ல ஜனங்கள். சின்ன ஒரு பேக் நம்மள மாதிரி ஒரு 10 பேக் 15 பேக் மொபைல் போன் அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் பெரிய இம்சம் இருக்கு நமக்கு நம்ம சார்ஜ் பண்றது போனா அதுக்கு ஒரு 60 அதுக்கு ஒரு சார்ஜர் பெரிய பாடு அவள் இத்தினோண்டு ஒரு பேக் அதுலயே ரெண்டே துணி இதை அழைச்சி அதை கொடுத்து அதை தலைச்சி இதை போட்டு அவ்வளவுதான் அதையே அப்படி காய போற அரை மணி நேரம் வெயில் அவளும் நிப்பா துணியும் காய மடிச்சு உள்ள வைப்பா அப்படியே போவா பெருமாள் சாக்க அவர் வந்துட்டே இருப்பா அது சட்டம் துவாரத்துல பார்த்தோம் மாறுகள் நாங்க என்ன ரூம் எல்லாம் போட்டு கோவில் பக்கத்துல அது பக்கத்துல ஆஹா இந்த வசதி இருக்கா தனி ரூமா அட்டாச்சு பாத்ரூமா எல்லாம் கேட்கும் அங்க எங்கேயோ ராஜஸ்தான் எங்கேயோ ஒரு கூட்டம் காத்துல பஸ்ல வந்து எல்லாம் ஒரு 50-100 பேர் அப்படியே இறங்கினா நல்லா உப்பு தண்ணி அந்த கோமதி நதியில சுகமா குளிச்சா அப்படியே இருந்தா நெத்திர இருந்தா நேர ஜெய் போலோ துவாரகா தீசிக்கி அப்படின்னா இந்த ஐயா ஏறினா அந்த பக்கம் போயிடும் அதை பார்த்தா அந்த பக்கம் இறங்கினா பிரசாதம் சாப்பிட்டா கிளம்பி போயிட்டே இருந்தா நான் பார்த்து இது என்ன இருக்கு ஒரு வாரம் 10 நாள் இருந்து சாப்பாடு சரியில்லை உப்பாவா இருக்கு என்ன போல வந்தா இறங்கினா பெருமாள் பார்த்தா ரோடா இருக்க சீக்கிரத்துல ஒரு டீயை குடிச்சா ஏதோ பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டா துவாரகாநாதனை பார்த்தா சாயங்காலம் ட்ரெயின் ஏறின போயிட்டான் உங்க பாஷையில சொன்னா ஆற்றுக்கால் பொங்காலுக்கு வராளோன்னு அங்கங்க உட்காரும் அப்படியே பொங்கல் வைக்க அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்காளே அது பக்தி. ஒரு பெரிய பிளான் எல்லாம் பண்ணிட்டு வராம ரயில்வே டிராக் வரைக்கும் பொங்கால் வச்சு அப்படியே ஏறிடுறாங்க அப்படியே விழுந்து பரவலுதான் நல்ல வெயில் போகும்போது மத்தியானம் 12 மணிக்கு தார் ரோடு அங்க பிரதட்சணம் செருப்பு போட்டு நடக்க மாட்டோம் செருப்பு இல்லாமல் நடக்க மாட்டோம் அவ்வளவு ரங்க பிரதட்சணம் பன்றிபுரம் எல்லைக்கு வந்துட்டோம் ஒரு குதூகலம் இன்னும் கோவிலுக்குள்ள போகல இன்னும் பன்றிபுரத்து ஊருக்குள்ள வரல சந்திரபாகால குளிக்கல பன்றிபுரம் எல்லைக்கு ஒரு நமஸ்காரம். அப்ப என்ன பக்தி பார்த்துக்கோங்க எத்தனை பேரும் திருவனந்தபுரம் எல்லைக்கு நமஸ்காரம் பண்ணிருக்கு திருவனந்தபுரம் எல்லையே தெரியாது அதான கஷ்டம் எத்தனை ஆச்சரியமான விஷயம் எப்பேற்பட்ட விஷயம் அந்த பாவம் வரணும். சுவாமி ராமானுஜருக்கு திருமலை மேல அப்படி ஒரு மரியாதை அந்த ஒரு மரியாதை இருக்கணும் நம்முடைய பொருள்கள் நமக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரு மொபைல் போன் இல்லாட்டி ஒரு வாட்ச் இதெல்லாம் திருப்பி மொபைல் போன் தான் செல்ல வேண்டியிருக்கு இல்லாட்டி ஒரு டிவி ரிமோட் இதெல்லாம் ரொம்ப வசதியான வஸ்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஆத்திலையும் ரொம்ப விலையுள்ள வஸ்து அப்படின்னா மொபைல் போன் டிவி ரிமோட் இது ரெண்டு தான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ரெண்டு வஸ்து ரெண்டு தான் பத்தெல்லா வருஷம் அப்புறம் தான் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எவ்வளவு அதுபோல ஒரு மரியாதை திருமலை நடத்தல மலையப்ப சுவாமி அப்புறம் திருமலை நடத்தல அதனால ராமானுஜர் பார்த்தா அழகா முட்டி போட்டு ஏறுறாரா முட்டி போட்டு 3000 படி யார் ஏறுறது முட்டி போட்டுலாம் அதுல ஒரு இடத்துல ஒரு படியே ஒரு 2 கிலோமீட்டர் போகும் அழகா பார்த்தா மலை ஏறினோம் அப்படின்னா ஒரு சிட்டில வந்து ரோட்ல போய் ஜாயிண்ட் ஆயிடும் அந்த இடத்துல கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் வர வரைக்கும் பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு படி அதாவது ரோட்ல அப்படி நடக்கணும் சேர்த்தல்னா சேர்த்து ஒரு படி அவ்வளவு தூரம் முட்டி கால் போட்டு நடக்கணும் அப்புறம் எப்படி இருக்கும் அதுல ராமானுஜர் நடந்தாச்சு ஒரு ஸ்திதியில ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் முட்டி கொஞ்சம் வலிச்சு உட்காந்து முழங்கால் முறிச்சான் இன்னைக்கு திருமலையில உண்டு அந்த இடத்துல எப்படி இருக்கும் படி செங்குத்தா இருக்கும் எப்படி இருந்தா இல்லை எப்படி இருக்கும் அதான் நடந்தாலே விழுந்துருவான் பயமா இருக்கும் அதுல முட்டி போடு இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன் தெலுங்குக்காரெல்லாம் அதுக்காக முட்டி போட்டு அந்த இடத்துல மட்டுமா முட்டி போட்டா ஏறிடுவான் முழங்கால் முறிச்சான்னு அந்த இடத்துல ராமானுஜர் களைச்சு போய் உட்காந்துட்டு வரான் அப்பாடா கொஞ்சம் உட்காந்து அதுக்கு உட்காரவே இல்லையா அப்படி உட்காந்துட்டு வரான் அவ்வளவு சிரேஷ்டம் ராமானுஜர் அவர் இருக்கும்போது அழகா அவர் எதிர்த்து வரவே இருக்கிறதுக்கு பெரிய திருமலை நம்பிகள் வந்துட்டார் பெருமாளுடைய பிரசாதம் பெருமாளுடைய மாலை எல்லாம் எடுத்துட்டு சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு வாப்பா சுவாகத்தம் சுஸ்வாகத்தம்னு வந்துட்டார் ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கூனி குறுகி போற வயசுல பெரியவர் பெரிய திருமலை நம்பிகள் ஒரு விதத்துல ஞானத்திலையும் பெரியவர் ஒரு பக்கம் மாமா இன்னொரு பக்கம் ஆச்சாரியன் இவ்வளவு பெரியவர் இவ்வளவு பெரியவர் ராமானுஜர் குரு அவரே வந்தார் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு வயசான தாத்தா ரொம்ப பெரிய போஸ்ட் இருக்க ஒரு சின்ன குழந்தை ஐஷன் பார்த்துக்கு வந்தார் அப்படின்னா அவ்வளவு இதுவா இருக்கும் அதுபோல அவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காரா ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட அடியேனை வரவே இருக்க ஒரு சிறியன் யாரையும் அனுப்பப்படாதா ஒரு சிறியார் யாரும் கிடைக்கலையா சாதாரணமா அல்பமா ஒரு ஆளை பார்த்து யாரோ பிராமணன் இந்தாரா பூர்ணகும்பா ராமானுஜர் வர பயிஷ்ணதா இப்போ அவங்க போய் புரிஞ்சு மந்திரம் சொல்லு போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பப்படாதா, இதுக்காக தேவரீரே வரணுமோ அப்படின்னு. உடனே பெரிய திருமலை நம்பிகள் சிரிச்சார், நானும் தேடினேன் ராமானுஜா, திருமலை முழுக்க தேடினேன், என்னை விட சிறியவன் யாருமே இல்லைன்னு. நம்மளெல்லாம் கேட்டோம், நாங்க திருவனந்தபுரத்திலே பெரிய ஆள். அனந்தபுரத்துல எனக்கு கோவில் போத்திய தெரியும், புஷ்பாஞ்சலி சுவாமியார தெரியும், அங்க வெள்ள நிக்கிற குறுப்ப தெரியும், அங்க நிக்கிற ரெண்டு பக்கம் பிராமணால தெரியும், இந்த செக்யூரிட்டி காரனை தெரியும், அங்க விளக்கேத்துறவனை தெரியும், அங்க அர்ச்சனை சீட்டை கிழிக்கிறவனை தெரியும், எல்லாரும் தெரியும், கடைசி வரைக்கும் பத்மநாபனை தெரியும் சொல்ல மாட்டாங்க. நானும் பாத்துக்கு அனந்தபுர வாசி யாரா பத்மநாபனை தெரியும் சொல்லாதான் கேட்டா, எல்லாரையும் தெரியும் கோவில் உத்தராடத்துல ராஜா வரைக்கும் தெரியும், பத்மநாபன் ராஜாவுக்கு தெரியாது, எவன் திருவனந்தபுரம் ராஜாவோ அவனு தெரியறது இல்ல. அவெல்லாம் பத்மநாப தாசர்கள், பத்மநாபன் தெரிஞ்சுக்க வேண்டாமா, தெரிய மாட்டேங்க எனக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் தெரியும், எல்லாரையும் தெரியும், பத்மநாபர் அல்லவா தெரியும். இவர் சொல்றா, பெரிய திருமலை நம்பிகள், நான் தேடினேன் ராமானுஜா, என்னை காட்டிலும் சிறியவர் எவரும் இல்லைன்னு. எப்பேற்பட்டவர் பெரிய திருமலை நம்பிகள்னா, மலையப்ப சுவாமிக்காக பாப விநாசத்திலேருந்து நித்தியம் திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு மகாத்மா. ஒரு நாள் அவர் தீர்த்தம் கொண்டு வர அந்த திருமலையில ஒரு வேடன், ஐயா சாமி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க எடுத்துட்டு போறீங்களே அப்படின்னு. உடனே இந்த திருமலை நம்பிகள் சொன்னார், அப்பா இது பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம், மலையப்ப சுவாமி திருமஞ்சன தீர்த்தம், நான் பாப விநாசத்துல எடுத்துட்டு வர, ரொம்ப தூரம் இருக்கு கோவிலுக்கு, அதனால நான் எடுத்துட்டு போனப்ப உனக்கு கை கால் நன்னா இருக்கு, அதுவும் வந்து தண்ணி இல்லாம உசிறு போகிற ஸ்தித்திலையும் நீ இல்ல, அதெல்லாம் ஆபத்தர்மம் உண்டு, அந்த மாதிரி இருந்தா கேட்கவே வேண்டாம் அவர் கொடுத்திருப்பார். ஏன்னா உயிர் போகிற மாதிரி இருக்கிற ஒரு கழுதைக்கு கங்கா ஜலத்தை அழகா ஏகநாதர் கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதே கொள்பெடுத்து சும்மா தான் தூக்கிட்டு போறீங்க, எனக்கு கொடுத்துட்டு போக கூடாது, எனக்குள்ளேயும் பகவான் தான் இருக்காரு, ரெண்டு சம்பு தண்ணி கொடுத்துட்டு போவோம்னா தலை நாலு கொட்டு கொட்டிட்டு போகணும், அவளுக்கு தண்ணியை கொடுக்கப்படாது எனக்குள்ள. தத்துவார்த்தம்ல எங்க பேசணும் அங்க நியாயம் இருக்கு. அதனால அவர் சொல்ற, உடம்பு நன்னா இருக்கு, கை கால அங்கஹீனமா இருக்கு, உன்னால போக முடியாது, சூடுதாசன் மாதிரி கண்ணு தெரியாத, இல்லை கூடதாசன் மாதிரி கை கால் அவயவங்கள் இல்லாதவர்னா ஜலம் கொடுக்கலாம். நல்லா கொழுப்பெடுத்து அலைஞ்சிட்டு இருக்கா, நல்லா ஜம்முனு செய்யாண்டிக்கா இருக்கா, ஆறு வருஷத்துக்கு ஜம்முனு இருக்கா, கை கால நல்லா நீளமா இருக்கு, அதனால திருமலை ஒண்ணும் குறவே இல்லை, அங்கங்க தண்ணி கொட்டிட்டே இருக்கும், இப்பதான் கொஞ்சம் கம்மியா போயிடுவாங்க. ஒரு காலத்துல எப்பொழுதுமே திரண்டருவி பாயும் அப்படின்ற ஆள், அதுவும் மழை காலத்தை பார்க்கணும், திரும்ப பக்கம் நல்லா அருவிதான், நிறைய ஃபால்ஸ் பார்க்கணும்னா நல்ல மழை காலத்துல திருமலைக்கு போகணும், எங்கெங்கெல்லாம் தண்ணி விழுந்தே தெரியாது, சில தண்ணியெல்லாம் யாரும் தொடவே முடியாது, எங்கேயோ ஒரு மலையில எங்கேயும் விழுந்துட்டு இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அதனால அதை போய் சாப்பிடு அப்படின்னு விட்டாரு. இல்ல பரவாயில்ல சாமி கொடுங்க, இருந்தாலும் உங்க ஏரியில இருந்து கொடுத்தா இருக்கும் சொல்ல சொல்ல சொன்னார். நேரம் எடுத்து சும்மா வெறுப்பேற்றாலும் கிளம்பி போயிட்டான். ஒரு சுத்தியில பாக்குறேன், என்னமோ தெரியல, மேல கொஞ்சம் தண்ணி விழுகிறா போல இருக்கு, பானை கனம் குறைகிறா போல இருக்கு, என்னடா அப்படின்னு பார்த்தா, இந்த வேடுவன் இவர் போகும்போது பின்னாடில இருந்து அந்த பானையில ஒரு அம்ப விட்டு அதை ஒரு ஓட்டையை பண்ணா அந்த ஜலத்தை அப்படியே குடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான், பின்னாடியிலேருந்து இவ்வளவு திருத்தனம் பண்ணியிருக்கான். திரும்பி பார்த்தா ஒரு கோபம் வந்து எடுத்தோம், ஏண்டா பயிரு அவ்வளவு தூரம் சொன்ன புத்தி இல்லையா, பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்து அதை எடுக்கலாமோ அப்படின்னு, அதனாலதான் எடுத்தேன் அப்படின்றான் இவன். கோபம் இருக்கு, பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தத்தை நீ எடுக்கலாமோ, நான் தான் எடுக்கலாம் அப்படின்னா இவன். என்ன எடுக்கத்தான் முரண்டா பேசுறேன், முரண்டா பேசல, நான் திருப்பி அவ்வளவு எடுக்க முடியுமா, பாப விநாச தீர்த்தனை கொண்டு வந்து பெருமாளுக்கு கொடுக்கறதுக்குள்ள திருமஞ்சனம் லேட் ஆகாது. ஏன் அப்படின்னா திருமஞ்சனம் ஆயிடுத்துன்னா, சுச்சோ நேரம் ஆயிடுத்தான், இல்ல இப்பதான் ஆச்சுன்னா, இவர் ஒண்ணும் புரியல, இவர் நடக்க வேண்டாம், அதோ இங்க நல்ல ஜலம் இருக்கு, நிறைய கொடுக்கற ஜலத்தை நான் எடுத்துக்கணுமா, வேண்டாம் நல்ல ஜலம்னு சொல்லி அம்பெடுத்து விட்டான் பாறை எடுக்கல, அந்த பாறை எடுக்க அம்பெடுத்தான் லேச ஜலம் வழி ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் வந்துருக்கு, அதுதான் ஆகாச கங்கை ஜலம் திருமலை. கிட்டு போகவே இல்லை, நான் எப்பயோ ஒரு தடவை போகும்போது ஒரு ஜலத்தை கொண்டு வந்தேன், இன்னி வரைக்கும் கிட்டு போகல, ஒரு துர்நாற்றம் வரல, அப்படியே இருக்கு இன்னும் காதல, பகவான் கிருபை அதுக்கு எடுத்து அந்த மாதிரி எடுத்து ஆளே கிடையாது, நான் என்னமோ அன்னைக்கு தோணும் எடுத்துட்டு போனேன் குழந்தைக்காக, அப்படியே இருக்கு பரம பவித்திரமா, துளி கூட மாறாம, சொன்னாலும் நல்ல ஹெர்பல் மினரல் வாட்டர் அதுதான், அவ்வளவு பரிசுத்தமான ஸ்பட்டிகம் போல ஒரு ஜலம் அழகா. உடனே பார்த்தாலும் அம்பெல்லாம் விட்டு தண்ணி எல்லாம் விடுறாரு, திரும்பி பார்க்கறதுல பார்த்தா மலையப்ப சுவாமி நின்று இருக்க, வேடுவனா வந்தது மலையப்பன். உடனே ஒரு கதர் நேரம், முதல்ல தாத்தா அப்பா தண்ணி தாக எடுக்கிற தண்ணி கொடுக்கணும், பிரபு நீ தண்ணி கேட்டா கொடுக்கல அப்படின்னு. உடனே பெருமாள் சிரிச்சா, நானா வந்து கேட்டு கொடுக்காம இருந்திருப்பியா, அதுக்காக வேற மாதிரி வந்தேன், பாப விநாச தீர்வுல நீ எவ்வளவு சமப்பட வேண்டாம், நீ இவ்வளவு நடக்கிறது எனக்கு வலிக்கிறது காலு, அதனால இன்னிலேருந்து ஆகாச கங்கையிலேருந்து ஜலம் கொண்டு வா அப்படின்ட்டு. இன்னைக்கும் பாப விநாசம் போகிறதுக்கு முன்னாடி ஆகாச கங்கை வந்துடும், ஆகாச கங்கை தாண்டி போனாதான் பாப விநாசம். திருமலை போனா அந்த ஆகாச கங்கையை பாருங்க, நம்ம ஜலத்தை சாப்பிடணும், ஆச்சரிய பெருமாளே அழகா இவருக்கு கொடுத்தார். அப்படி பெருமாளே இவர் நடைய குறைச்சி இவரை தாத்தன்னு கூப்பிட்டு இவருக்கு தாத்தாச்சாரியார் ஒரு திருநாமம். அப்படிப்பட்ட பெரிய திருமலை நம்பி சொல்றார், என்னை காட்டிலும் சிறியவர் எவரும் இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்க போய் நிக்கிறது, இவ்வளவு பெரியவர் மலையப்ப சுவாமி தாத்த தாகிக்கிறதே கொஞ்சம் ஜலம் குடும்பம்னு சொல்ல இன்னி வரைக்கும் ஒரு வம்சம் தாத்தாச்சாரிய வம்சம்னு இருக்கார். அப்படிப்பட்டவர் சொல்றார், நான் தேடினேன் ராமானுஜா, என்னை காட்டிலும் சிறியவர் எவரும் திருமலையில் இல்லை, ஆதலால் நான் வந்தேன்னுட்டார். அப்ப ராமானுஜர் என்ன ஆயிருப்பார் இதை கேட்டுட்டு? அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு வினயத்தோடு இருக்கணும், வினய சிக்காமணியா இல்லைனா பாரு, வினயமா கொஞ்சமாவது வேணும் இல்லையா? இந்த வினயம்ன்றது தெரிய மாட்டேங்கிற நமக்கு, எங்க பார்த்தாலும் அகம்பாவம், எல்லா விஷயத்தையும் அகம்பாவம் இருக்கு. பெண் பிள்ளை இதை சொல்ற ராமானுஜரிடத்துல, நான் சிறிய நின்றேனோ பெரிய திருமலை நம்பியை போதே, ராமானுஜரிடத்துல அவருடைய ஆச்சாரியனே நான் சின்னவன், நீங்க இவ்வளவு பெரிய ஆச்சாரியன் உங்களிடத்த நான் வாக்குவாதம் பண்ணிட்டு அப்பயே தெரிய வேண்டாம், ராமானுஜன் தெரியல, அவ்வளவு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன் தெரிய வேண்டாமா உனக்கு, நான் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு அந்த பெண் பிள்ளை சொல்ல, ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகளுடைய பிரபாவத்துல தளச்சா ஆச்சரியமா மயங்கினா. பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொன்னான், பெண் பிள்ளை இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு, இன்னும் ஒரு அஞ்சாறு வாக்கியங்கள் தான் பாக்கி முடிய போறது. 81 வாக்கியங்கள் எத்தனையோ வருஷமா ஆரம்பிச்சு இந்த மாதிரி வீக்காம ஒரு வருஷம் போகாம இளமின் இருக்கு, எப்படியும் பெருமாள் முடிச்சு கொடுத்துருவ. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe 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 Krishna Krishna Radhe 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 Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe சத்குரு மகாராஜ்கி சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம்.
ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கதி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தாகிநோபவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி, ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கி, சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா. ஜெய் ஸ்ரீ திருக்கோளூர் வைத்தமானிதி பெருமாளுக்கு, ஜெய் ஸ்ரீ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராமானுஜா.